பாடல் எண் 20.
பாதை காட்டும் மாயகோவே பரதேசியான பலவீனன் அறிவீனன் இவ்வுலகம் காடுதான் வானகாரம் 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 தந்து நித்திரந்து தாருமே தீபமேக சம்பம் காட்டும் வழியில் நடத்துமே வல்லமேற்பர் 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 என்னை தாங்கும் இயேசுவே என்னை தாங்கும் இயேசுவே சாவின் சக்தி ஓங்கி வந்து நான் அழிந்து போகிலோ சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்க்கும் காலத்தில் கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் பூமக்கென்றும் பாடுவே பூமக்கென்றும் பாடுவே பாதை காட்டும் மாயகோவே இவ்வுலகம் காடுதான் வானகாரம் 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 தந்து என்னை போஷியோ தந்து என்னை போஷியோ
கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற நண்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகரும் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வேண்டுதோடு கூட மீண்டுமாக தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய பரிசுத்தமான வசனங்களை நாம் கேட்கும்படியாகவும் அவருடைய மகத்துவமான திட்டங்களை மறைப்பொருள்களை நாம் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொள்வதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிருபியை நேரத்தை ஒரு பாக்கியத்தின் நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அநேக நன்றிகளை கூட நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றும் கூட நம்முடைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லவும். பாடத்தினுடைய தலைப்பு சவர் சொன்ன விதமாக பஸ்கா, அதை பற்றின ஆழமான அர்த்தங்கள் அல்லது விளக்கங்கள் அல்லது பொருள்கள் நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்ஓவர் கடந்து போதல், பஸ்கா பஸ்காவின் ஆடு, பஸ்காவின் ஆடாகிய கிறிஸ்து கசப்பு, வேதனைகள், சோதனைகள், பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், சிலுவை, பலி, மரணம் ஒரு பரிசுத்தமான ஒரு நிறைவு, ஒரு பலியின் நிறைவு. விதமாக இந்த பஸ்காவை குறித்து அநேக வார்த்தைகளாலே நாம் அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். அதே போல ஒவ்வொரு வார்த்தையினுடைய தலைப்பிலும் அநேக பாடங்களை கூட நம்ம அதிகமாக நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் கூட இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதிகமாக இந்த பாடத்தில் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நான் அதிகமாக நான் பேசுறதில்லை. நான் அநேக வசனங்களை நாம் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். இந்த வசனம் உங்களோடு கூட அது பேசும். வசனத்துடைய ஆழமான அர்த்தங்கள் உங்களோடு கூட அது பேசும். ஒருவேளை நாம் நிதானத்தோடு பொறுமையோடு கூட கூர்ந்து கவனித்தால் அதனுடைய அர்த்தங்கள் தேவன் நமக்கு நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு போதிப்பார். சோ அதற்காக கூட முடிந்த தாழ்மையோடு கூட, ஒரு தாழ்மையின் சிந்தையோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். பெரியமானவர்களே, இந்த ஒரு பாடம் பஸ்காவை குறித்து இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்ராகம் புஸ்தகத்திலே 12 அதிகாரத்தில் இந்த பஸ்காவை குறித்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கட்டளையாக நியமமாக அது கொடுத்திருந்தா நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அதை குறித்து அதிகமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பஸ்கா எப்பொழுது தேவனுடைய திட்டத்தில் அங்க வைக்கப்பட்டிருந்தது, தேவனுடைய சிந்தையில எப்பொழுது இந்த பஸ்கா இதை குறித்து தேவனுடைய சிந்தையில எவ்விதமாக இருந்தது, எப்பொழுது அது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது, இதை கூட அதிகமாக நாம் பார்க்கணும். புதிய சகோதரர் கூட இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், கொஞ்சம் தயவு செய்து பொறுமையோடு கூட நீங்க கேட்டுங்க. ரொம்ப ஆழமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம சொல்லலாம், இந்த பஸ்காவை குறித்ததான தேவனுடைய திட்டம், அவருடைய சிந்தை எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்தின்படி பார்க்கும்போது, வசனத்தின்படி யாத்ராகம் புஸ்தகத்தில் 12 அதிகாரத்தில் அவர் முதன் முதலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கு கொடுத்ததான பார்க்கிறோம். உண்மைத்தான். ஆனா சகோதரர்கள் சொல்லும் போது, நம்ம மூத்த சகோதரர்கள் பரிசுத்தவான்கள், அவங்க எழுதி வைத்து போகும்போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். இந்த பஸ்கா இதை குறித்ததான திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக, குறிப்பாக மனிதனுடைய அந்த சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே அங்க துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி என்ன சொல்லப்படுது. புரியறதுக்கு பின்பதாக சில வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பதாக சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். இந்த பஸ்கா உலகத்தினுடைய தோற்றத்துக்கு முன்பதாக அது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது, தேவனுடைய சிந்தையில இருந்தது அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் உலக தோட்டத்துக்கு முன்பதாக தேவனுடைய சிந்தையில் அப்படி ஒரு காரியம் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, நிச்சயமாகவே நமக்கு தெரியும், மனிதனை சிருஷ்டிக்கு முன்பதாக, உலகத்தை அவர் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே, இவ்விதமாக மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு பின்பதாக மனிதன் இந்த விதமாக நடந்து கொள்வார். குறிப்பாக கீழ்ப்படியாமல் நிமித்தம் அவர் பாவத்துக்குள்ள அவர் போவார். ஆதாம் குறித்து நான் சொல்றேன், பாவத்திற்குள்ளாக அவர் போவார். அது நிமித்தமாக அவர் மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த வம்சமும் பாவத்திற்குள்ளாக அங்க கடந்து போகும். நிச்சயமாக தேவனுக்கு தெரிந்திருக்காங்க. அதனால்தான் சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணார், இந்த பஸ்காவை குறித்ததான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தன்னுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்துல அதை கொண்டு போய் அவர் வச்சிருக்கிறார் சொல்லி அவர் சொல்றார். பெரியமானவர்களே, இவ்விதமாக பார்க்கும் போது ஆகாமே அவர் உண்டு பண்ணுகிறார், ஏவாலே உண்டு பண்றாரு. அவங்க சொல்றாரு, நீங்க பழுகி பெருகுங்க, இந்த பூமியை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அவருடைய உன்னதமான விஷயங்கள்லாம் மனிதனுக்கு அவர் கொடுக்கறதா கூட நம்ம பார்த்துக்கிறோம். அவ்விதமா தான் அவங்க இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க கீழ்ப்படியா நிமித்தமாக பாவத்திற்குள்ளாக போகும் போது அவங்க சம்பாதித்துக் கொண்ட அந்த ஒரு பலன் மரணம், அதுவும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். தேவன் அந்த இடத்துல ஒரு தடை அங்க போடல. நீ பாவம் செஞ்சிட்ட, உன்னுடைய வம்சம் வந்து பாவமான ஒரு வம்சமாக வரும், நீ மரணத்துக்குள்ளாக போக போற, அதே போல உன்னுடைய வம்சமும் மரணத்துக்குள்ளாக போக, அதனால நீ வேணாம், உனக்கு பதிலா வேற ஒரு ஆதாம இல்ல வேற ஒரு மனுஷன் நான் உண்டு பண்றேன் அப்படின்னு அவர் திட்டம் வைக்கல, அவர் சொல்லல. ஆனா சகோதரர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அந்த ஆதாம் மாத்திரமல்ல, ஆதாமுடைய வம்சம் பருகி பெருகி இந்த பூமியை நிரப்பும்படியாக தேவன் வந்து என்ன பண்ணார், அதை அனுமதிச்சுட்டாராமா. ஏன் அவிதமாக அனுமதிச்சார் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாங்க. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆதிப்பிதாவாகிய ஆதாம் செய்த அந்த பாவத்தின்மித்தமாக அந்த பாவத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதனுடைய பலன் நமக்கு தெரியும் மரணம். சோ அந்த மரணத்தை ஒவ்வொரு மனுஷனும் ருசி பார்க்கும்படியாக தேவன் என்ன பண்ணிட்டார்னா, இவ்விதமான ஒரு காரியத்தை அவர் அனுமதித்து விட்டார். சோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கூட அது மரணத்தை அதை அதிலே அந்த மரணத்தின் மூலமாகவே என்ன பண்ணுதுங்க, அது பிறக்கிறது. சோ அந்த மரணத்தை ருசி பார்க்கிற விதமாகவே அது பிறக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் அவிதமாக அங்க அனுமதித்திருக்கிறார், அனுமதித்து எதற்காக அப்படின்னு பார்க்கும் போது, இந்த கீழ்ப்படியாமத்தமாக அவங்க பெற்றுக்கொள்கிற அநேக கசப்பான அனுபவங்கள் அதை அவங்க வாங்கிக்கணும். அதன் நிமித்தமாக தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய அன்பு அவருடைய கிருபை என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு மனுஷனும் வந்து பூமியில புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகத்தான் தேவன் இந்த பூமியை இந்த பாவமான ஜனங்கள் மூலமாக என்ன பண்ணிருக்கிறார்னா நிரப்பி இருக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆதாமுடைய பாவமான வித்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து அவர் நிரப்புவதற்கு அனுமதித்து அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் செய்யும் போது அவருடைய சிந்தையில உண்மை என்னதான் இருந்திருக்கு, இவங்களுக்கு ஒரு பலி நான் கொடுக்கணும், ஒரு பாஸ் ஓவர் பஸ்கா, ஒரு பலியை நான் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு சிந்தை கூட அவருடைய திட்டத்தில் இருந்துட்டே இருந்தது. ஒரு வசனம் நம்ம இங்க படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 1:28 எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லி என்ன சொல்லுகிறதா பார்க்கணும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒருவேளை அவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லிருக்கலாம், ஆனா இருந்த போது நம்ம சொன்ன வார்த்தை என்ன பண்ணல, அவர் திரும்ப எடுத்துக்கல. சொல்லிட்டாரு மனிதன் மீறுதலுக்குள்ளாக போயிட்டாரு, பாவம் செஞ்சிட்டாரு, மரணத்துக்குள்ளாக அவர் போக போறார். நீங்க பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நன்மையான விஷயங்களுக்காக அவன் பேசினார் சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க மரணத்தின் மூலமா பாவத்திற்குள்ளாக அவங்க கடந்து போகும்போது அப்பவும் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நிரப்புங்கள். ஆனா இன்னொரு வேற ஒரு திட்டம் கூட அவருக்கு இருந்தது. பஸ்கா இருக்கு, ஒரு பலி அவருக்கு ஒரு அவருடைய சிந்தையில இருக்கு. இந்த ஜனங்களுக்காக நான் ஒரு பலியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிந்தை அவருடைய திட்டத்தில் நிச்சயமாக இருந்தது. ஆனா இந்த பாவ மனுக்களத்தினுடைய ஆரம்பம் பழுகி பெருகணும், பாவத்துல மீறுதல்ல பழுகி பெருகணும், மரணத்துல அவங்க என்ன பண்ணணும், பழுகி பெருகணும். ஆனா கடைசியா அதை எவ்விதமாக தேவன் முடித்து வைக்கிறார் தெரியுங்களா, இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:10. ஏசாயா 35:10 இங்க பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவாங்க. எங்கிருந்து திரும்புவாங்க, நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோம், பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து கீழ்படியாமல் இருந்து மீறுதல் இருந்து என்ன பண்ணுவாங்க, திரும்புவாங்க. தேவன் ஆரம்பித்து வைத்தார் உண்மைத்தான், ஆனா அதை வந்து அனுமதிச்சுட்டார், பாவத்தையும் மரணத்தையும் பூமியில அனுமதிச்சுட்டார், அதை தடை செய்யல. ஆனா அதற்கும் ஒரு எல்லை இருக்கு, அதற்கு ஒரு முடிவு தேவன் வைத்திருக்கிறார். அது என்னன்னு பாருங்க, அவங்க திரும்புவாங்க. நீங்க தொடர்ந்து படிங்க வசனத்தை. எப்படி வருவாங்க, ஆனந்த களிப்புடன். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், அங்க ஏதேன் தோட்டத்துல ஆதாம் வெளியே போகும்போது எப்படி போயிருந்திருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஏன் கண்ணீரோட அவர் என்ன பண்ணிருப்பார், போயிருப்பார். இந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் போறேன், என்னை சிருஷ்டிட்ட விட்டு நான் கடந்து போறேன், ஒரு ஆதரவு இல்லாம ஒரு அனாதையாக என்ன பண்றான், இந்த தோட்டத்தை விட்டு கடந்து போறேன், மிகுந்த துக்கத்தோடு கண்ணீரோடு கூட அவர் கடந்து போனார். அவர் அன்னைக்கு கடந்து போன அதே போலத்தான் இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதே கண்ணீர் அதே வேதனை தான், இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அந்த பாவத்திற்கும் அந்த மீறுதலுக்கும் அந்த மரணத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த முடிவுல ஆனந்த களிப்புடன் திரும்ப வருவாங்க. படிங்க, பாடி சியோனுக்கு அவங்க திரும்பி வருவாங்க, சியோனுக்கு அவங்க திரும்பி வருவாங்க. அருமையான இந்த இரண்டு வசனம் நம்ம பார்க்கணும், தேவனுடைய திட்டத்தினுடைய ஆரம்பம் அதே போல அவருடைய திட்டத்தினுடைய முடிவு. ஒரு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குங்க, ரொம்ப சம்பூர்ணமா ரொம்ப சந்தோஷமா தேவனுடைய திட்டத்துல அங்க இருக்கு. இதுக்கெல்லாம் வழி நடத்தக்கூடியது என்ன தெரியுங்களா, பஸ்கா, ஒரு பலி, ஒரு ஈடுபலி, ஒரு பரிசுத்தமான பலி, மனுஷனுடைய பாவத்திற்காக அவன் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மரணத்திற்காக நான் ஒரு பலியை அங்க கொடுக்கணும், ஒரு பலியை கொடுக்கணும். இது எப்ப வந்ததுன்னு பார்க்கும் போது அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய சிந்தையில விதமான ஒரு திட்டம், மாபெரும் திட்டம் அங்கு அடங்கியிருக்கிறது கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பிரியமானவர்கள், இதுமாக பலியை நான் கொடுக்கணும், ஒரு பரிசுத்தமான பலியை நான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும் போது, அவர் கேட்கும் போதுதான் அங்க ஒரு குரல் அங்க வருது, அங்க ஒரு சத்தம், முதல் முதலா ஒரு சத்தம் வருது, யாரை நான் அனுப்புறேன், இந்த காரியத்திற்காக யாரை நான் அனுப்புவேன், இந்த காரியமா யார் போவா அப்படின்னு சொல்லும் போது, சங்கீதம் 40 அதிகாரத்துல நம்முடைய கர்த்தர் அழகான ஒரு ஒரு வசனம் அங்க சொல்லி வச்சிருக்காரு. தீர்க்க தரிசனமாக அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்க வேணா படிக்கலாம், ரொம்ப முக்கியமான வசனம் தான் இந்த பாடத்துக்கு 7-8 வசனம். புஸ்தக சுருளில் உம்முடைய திட்டத்துல, உம்முடைய சிந்தையில என்னை குறித்து என்ன பண்ணிருக்கீங்க, எழுதி இருக்கிறது, நான் வரேன் அந்த திட்டத்திற்கு. மேல இருந்து கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்க இந்த மனிதனுடைய வாழ்க்கை, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு களிப்பையும் உண்டு பண்றதுக்கு யார் வர, நான் அங்க வரேன். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். எங்க இருக்குங்களா உங்களுடைய நியாயப்பிரமாணம்? இங்க சொல்லும் போது அவருடைய திட்டங்கள், சர்வ வல்லமையில தேவனுடைய திட்டங்கள் எங்க இருக்கு? என்னுடைய உள்ளத்துல இருக்கு, என்னுடைய சிந்தையில இருக்கு, என்னுடைய இதயத்துல இருக்கு. நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்க ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பலி கொடுக்கணும். நிச்சயமாகவே மனுஷன் என்ன பண்ணுவார், ஒரு காலகட்டத்தில் அவர் பாவத்திற்குள்ளாக போவார், அவருக்கு ஒரு பலி தேவைப்படும் அப்படி நீங்க திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏற்ற சமயம் இப்ப வந்திருக்கு, நான் அந்த காரியமாய் போறேன். ஏன்னா என்னை குறித்து உம்முடைய சிந்தையில அங்க இருக்கு, அதே போல உம்முடைய விஷயங்கள் என்னுடைய இதயத்துல, உம்முடைய திட்டங்கள் என்னுடைய சிந்தையில என்னுடைய இருதயத்துல அங்க இருக்கு. சோ நான் போறேன் சொல்லி அங்க சொல்றேன். இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் குலேசியருக்கிறது நிருபத்தில் 15:15 வசனம், 1:15 வசனம்.
அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும்,
சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இங்க கூட ஒரு கேள்வி கேட்டு நம்ம இந்த பதில, அந்த கேள்விக்கு பதில் இந்த வசனம் எடுத்துக்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து அல்லது லோகோஸ் நம்ம சொல்லணும், கரெக்டா சொல்ல போனோம், ஏன் லோகோஸ் வந்து நான் வரேன் அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கும் போது அதுக்கு பதில் இதுதான். சர்வ சிருஷ்டிக்கும் எப்படி இருக்காருங்க நம்ம லோகோஸ், முந்தின பெருமானவர், முந்தின பெருமானவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். அவர் தான் முதல் சிருஷ்டிப்பு, தேவனுக்கு அப்புறம் அவர் தான், தேவனுடைய திட்டத்துல அவர் தான் முதல்ல இருக்கார். அப்ப அவர் செய்யாம வேற யார் செய்ய முடியும் அந்த காரியத்தை? நிறைய யோசனை பண்ணிருக்கார். அவர் வார்த்தையா இருக்கும் போது, ஆவின் ரூபத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவர் இருக்கும் போது, லோகோசா இருக்கும் போது நிறைய விஷயங்களை அவர் யோசனை பண்ணியிருப்பார். தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய மன வாஞ்சைகள் என்ன, ஆசைகள் என்ன, கூடவே இருந்து கவனிச்சு பார்த்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தேவன் விதமாக அவர் கேட்கும் போது, என்னுடைய மனுமக்களை, என்னுடைய பிள்ளைகளை மீட்கிறதுக்கு யார் போவா அப்படின்னு கேட்கும் போது இவர் சொல்றார், நான் போறேன். ஏன்னா சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவன் நான் தான், உடைய முதல் சிருஷ்டிப்பு, உடைய கையின் சிருஷ்டிப்பு நான் தான், நான் தான் போகணும் சொல்ற. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவராக கிறிஸ்து அங்க இருக்கிறார். சரி, இந்த திட்டம் நம்ம சொல்றோம் ஆரம்பத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அங்க வைக்கப்பட்டிருந்திருக்கு. வசனத்தின்படி பார்க்கணும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய வசனங்கள் தான் உங்க முன்னாடி வைக்க போறேன். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தங்கள் சில இடத்துல நம்ம பேச போறோம், புரிந்து கொள்றதுக்கு அது உதவியாக இருக்கும். முதல் பேதுருவின் நிருபத்தில் 19:19-20 சொல்லுகிறத நம்ம கவனிக்கணும். 1 பேதுரு 1:19-20
அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார்.
இங்க பாருங்க, வசனத்தினுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, நம்முடைய பாவங்களுடைய பலிக்காக அவர் குறிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த இரண்டாவது பகுதியில் இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது, திரும்ப அந்த சிசு படிங்க, இயேசு கிறிஸ்து எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டாராமா?
அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்ட
உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், குறிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பலி உலக தோற்றத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்டிருக்குன்னா, அப்ப அதுக்குண்டான திட்டமும் எப்பதான் குறிக்கப்பட்டிருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அங்க குறிக்கப்பட்டிருக்குது. அதுதான் சகோதரங்க சொல்றாரு, தேவனுக்கு தெரியும் ஆதாம் போவார், இப்படிதான் கீழ்படியாமல போவார், பாவத்திற்குள்ளாக போவார், மரணத்தை சம்பாதித்துக் கொள்வார். அவருக்கு ஒரு பலி கண்டிப்பா தேவை, ஒரு பரிசுத்தமான பலி தேவை. இங்க அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும் போது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இங்க குறிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து சொல்லி அங்க சொல்லுகிறார். விதமாக வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கு பிரியமானவர்கள். அதே போல ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை குறித்து நீங்க படித்து பார்க்கும் போது அங்கே கூட அந்த ஈடுபலி எந்த ஒரு காலத்துல நடக்கணும், ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருக்கிற தேவாட்டு குட்டி ஆகிய கிறிஸ்து இயேசு அவரே, உலக தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருக்க பலியாகிய கிறிஸ்து இயேசு அவர். இவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும் போது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் மீட்கிற ஒரு பலியாக, மீட்கும் பொருளாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பதாக. இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸ் ரொம்ப நியூ பாயிண்ட்ஸா இருக்கும் புதிய சகோதரர், நீங்க மைண்ட்ல வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம். இவ்விதமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு உன்னதமான பரிசுத்தமான பலியாக உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் குறிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் தேவனுடைய திட்டத்திற்குல முதல் திட்டமே என்னன்னு பார்க்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு பலி நான் கொடுக்கணும். அந்த பலி யார் அப்படின்னு பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து தானாக மனமுவந்து வந்து சொல்றார், நான் அந்த பலி நான் போகிறேன் சொல்லி அங்க சொல்கிறதா பார்க்கும். அடுத்தது சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், ஏன் ஒரு பலி தேவையா? ஒரு மனுஷனை மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு பலி தேவையா? அவசியமா? ஆகாயம் உண்டாக கிடவுதுன்னு அவர் சொன்னாரு, அங்க என்ன ஆச்சுங்க? உண்டாயிடுச்சு, சமுத்திரம் உண்டாயிடுச்சு, சமுத்திரத்தின் மச்சங்கள் உண்டாயிருச்சு, ஆகாயத்து பறவைகள் உண்டாயிடுச்சு, அவருடைய வார்த்தைகள்ல உலகம் உண்டாயிடுச்சு. அப்படி இருக்கும் போது ஒரு மனுஷனை வந்து மீட்பதற்கு ஒரு பலி அவசியமா தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்குண்டான சில விஷயங்களை குறித்து பார்க்கலாம் சொல்லி அடுத்த பகுதிக்கு சகோதரர் நம்மளை கூட்டு போறார். பார்க்கலாம், ஒரு பலி அவசியமா? தேவன் ஏன் ஒரு பலியை அவர் தெரிந்து கொண்டார், ஏன் அதை ஏற்படுத்தினார்? இவ்விதமாக நம்ம பார்க்கும் போது நிச்சயமாகவே நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு அருமையான ஒரு பலியின் உதாரணத்தை அங்க கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, நம்ம ஆரம்ப பலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதேன் தோட்டத்துல கூட ஒரு பலி அங்க கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரு நிழலாக அங்க கொடுக்கப்பட்டிருந்தது, மனுஷனுக்கு முன்பாக, அவன் கண் பார்வைக்கு முன்பாக ஒரு நிழலான காரியமாக அங்க கொடுக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் தான். நிச்சயமாக நாம் அங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பலி இன்றைக்கு அவசியமா அப்படின்னு பார்க்கும் போது நம்ம அப்படி யோசனை பண்றது இல்ல சத்தியத்தை அறிந்தவங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா விதமாக அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கேள்வி கூட நமக்கு அவசியம் இல்லாத ஒரு கேள்வி தான். ஆனா இருந்த போல அந்த கேள்வியோடு கூட நம்ம இந்த ஒரு பகுதியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பலி அப்படின்னு சொன்னாவே அங்க என்ன முக்கியமான தேவை என்ன இருக்கு? ஒரு ஜீவன், அந்த ஜீவன் போறதுக்கு அங்க ரத்தம் என்ன பண்ணும்? சிந்தப்படணும், ரத்தம் சிந்தப்படணும். சோ அநேக நிழல் மூலமாக நமக்கு நம்முடைய வேதத்துல நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு, அது உண்மைதான். அப்ப இங்க இந்த ஒரு பலி, பலிக்காக ஒரு ஜீவன் கொடுக்கப்படணும், ரத்தம் அங்க சிந்தப்படணும். அப்படின்னா மனுஷனுடைய பாவம், அவனுடைய மரணம், இதுல இருந்து மனுஷன் என்ன பண்ண முடியும்? விடுதலை அவங்க அடைய முடியும். விதமாக தேவன் ஒரு திட்டத்தை அங்க வைத்திருந்தார். ஏன் அநேகர் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறது இல்ல? இதே போலதான் கிறிஸ்துவனுடைய காலத்தில் கூட முதல் வரையில கூட அநேக ஜனங்கள் என்ன பண்ற, ஒரு பலியை அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க, யூதர்கள் தான். ஆனா அவங்க இந்த ஆடுகளினுடைய பலிகளையும் மிருகங்களுடைய பலிகளையும் பறவையுடைய பலிகளையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா கர்த்தா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அழகாக சொல்றார், நான் உங்களுக்காக என்ன பண்றேன், நான் பலி கொடுக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை உங்களுக்கு நான் தரேன், என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு நான் தரேன், நீங்க எடுத்துக்குங்க, வாங்கிக்குங்க அப்படி சொல்லும் போது ஐயோ வேண்டாம், ஏற்றுக்கொள்ளல. நம்ம படிக்கலாமே அந்த பகுதியை, நம்ம எடுக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 54 வசனத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம படிக்கலாம்.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்ற. என் மாம்சத்தை வாங்கி புசிங்க, என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு ஜீவன் இருக்கு. உங்களுடைய பிதாவாகிய ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன் அதுக்குள்ள இருக்க, நீங்க என்ன பண்ணுங்க, அதை வாங்கிக் கொள்ளுங்க சொல்ற. நான் அவனை கடைசி நாளில அங்க எழுப்புவேன். தொடர்ந்து வசனங்கள் நான் படிக்கலாம்.
என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார்.
சோ அவருடைய பலியை குறித்து அவர் பேசிக்கிட்டே வரார். பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட என்ன ஒரு காரியத்தை எதிர்பார்த்தாரோ அந்த காரியத்தை தன்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றும்படியான சில காரியங்களை குறித்து அவர் வார்த்தைகளாக தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கதை நாம் பார்க்கிறோம். சோ உங்களுக்காக ஒரு பலி அவசியம். அந்த பலிக்கு ஒரு சரீரம் ரத்தம் வேணும், ஒரு ஜீவன் வேணும். அந்த ரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. யார் ஒருத்தங்க வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உண்டு. கடைசி நாளில அவனை நான் எழுப்புவேன் சொல்றேன். சோ அதன் மூலமாக உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, மரணத்திலிருந்து விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு சொல்றார். அவிதமாக சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க நமக்கு தெரியுமே சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு. அந்த பகுதியிலே கடைசி 60 வசனம் நீங்க படிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அநேக சீஷர்கள் இதை கேட்டபோது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, இது முடியாது, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ரத்தத்தை நீங்க வாங்கிக்கப்பா சொல்றாரு, சரீரத்தை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க சொல்றாரு, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன ஒரு கருத்துல பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க விளங்கிக் கொள்ளாம இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, அநேகரை வேலை கேட்ட போது இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, யார் இதை கேட்பார்கள், யாருடைய சரீரத்தை வாங்கிக்குவா, யாருடைய அவருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்வா அப்படின்னு சொன்னா யார் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வா, அதுதான் அர்த்தம். அப்ப அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய சரீரத்தையும் மறுதளிக்கிறவரா இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர் கொடுக்கிற ஜீவனையும் என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறவராக இருக்கிறார். 61 வசனம் படிங்க.
சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரா இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்.
போதும் சிஸ்டர். அப்ப இந்த ஒரு 61 வசனம் வரைக்கும் பார்க்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு முறுமுறுக்கும் போது கர்த்தர் அவங்களை பார்த்து கேட்கிறாரு, ஓ நான் சொல்றது உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஏற்றுக்கொள்ள முடியலையோ கேட்கிறார். அப்ப அநேகம் பேர் வந்து அவரை விட்டு அங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி அங்க பாக்குறாங்க. கடைசியாக கர்த்தர் கேட்கிற ஒரு விஷயம் கூட நம்முடைய மனதில் நம்ம வைத்துக் கொள்ளணும் தெரியுமா. இந்த இடத்துல ஆவிக்குரிய சில விஷயங்களை உங்கள் மத்தியில வைக்கிறதுக்கு நான் விரும்புறேன். அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் நித்திய ஜீவன், 3 விஷயங்கள் இங்க குறிக்கப்பட்டிருக்கு. அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் நித்திய ஜீவன். பெரியமானவர்களே, இங்க சொல்லப்படும் போது சீஷர்கள் மத்தியில விதமான ஆழமான விஷயங்களை அவர் பேசிக் கொண்டு வருகிறதா நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட நாம் ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுடுகளை பின்பற்றி போகிற அவருடைய சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். உண்மைதான், இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரம் உங்களுக்காக இருக்கு, என்னுடைய ரத்தம் உங்களுக்காக இருக்கு, நீங்க இதுல பங்கு கொள்ளுங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். கடைசி நாள்ல அந்த 7000 வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன், அவனை எழுப்புவேன் சொல்றார். நான் அவனை எழுப்புவேன். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய சொந்த சீஷர்கள் தான் உண்மைதான், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் மேல அன்பு வைத்து அவர் மேல பிரியம் வைத்து ஆசை வைத்து அவரை பின்பற்றி வருகிறது உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறாருங்க, என்னுடைய சரீரத்தை என்னுடைய ரத்தத்தை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க சொல்ற. இன்னமும் வருஷம் வருஷம் நம்ம கூட அவருடைய ரத்தத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் பங்கு கொண்டு தான் இருக்கிறோம், உண்மைதான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக எடுக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது, நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஏற்று கொள்ளுங்க. பேனா உங்க கையில கொடுக்கறேன், அதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணும், அதை வாங்கி பக்கத்துல அடிச்சு கொடுத்துருவாரா, இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு திரும்ப கொடுத்துருவாரா, இல்ல வேற எங்கேயாச்சும் பொண்ணு தொலைச்சு விட்டுருவாரா, இல்ல. அதை வாங்கி எனக்காக பிரதர் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் என்ன பண்ணுவேன், வச்சிருப்பேன். அது வச்சிருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுவார், என்ன அவரு நினைச்சிட்டு இருப்பார், என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் நான் கொடுக்கிறேன், நீங்க வாங்கிக்குங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் போது, என்னுடைய பலி உங்களுக்காக நான் கொடுக்கிறேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றார், ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்கள், வேண்டான உதாசீனப்படுத்த வேண்டாம், பெற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்துல உங்களுக்கு அடுத்தது என்ன வருது, நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்க, நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, இதை கேட்க போது அவருடைய சீஷர்கள் அநேகம் பேர் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், இந்த கடினமான உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வாங்க, நிச்சயமா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது கூட ஒரு அருமையான ஆவிக்குரிய நிழலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அநேகம் பேர் நம்ம மத்தியில வந்து வசனத்தை கேட்கலாம், இயேசு மேல பிரியம் இருக்கலாம், தேவன் மேல ஒரு அன்பு பயபக்தி இருக்கலாம், ஆனால் எவன் ஒருவன் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுடைய பலியை மனதார இருதயத்துல ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, அல்லது ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற கிரியைகளை செய்யாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல, ஜீவன் இல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது. பேரளவுக்கு நம்ம கேட்கலாம், கடந்து போயிடலாம், ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இல்ல, மனது கடினப்பட்டிருக்கு, மனதனுடைய கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு, நம்முடைய செவிகள் வந்து அங்க அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்லலாம் ஏற்றுக்கொள்கிறவனுக்கு இங்க நித்திய ஜீவனை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். கடைசியாக இந்த அதிகாரத்தில் சில வசனங்கள் கழித்து நீங்க பார்க்கலாம். 66 வசனம் படிக்கும் போது, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகம் அவருடனே கூட நடவாம என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போனாங்க. இது இன்னைக்கு கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. அநேக அநேக காலங்களாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய சீஷர்கள் ஒவ்வொரு நிலையிலையும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கடந்து பின்வாங்கி போயிடுறாங்க. சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, மனதில்லை, விசேஷமாக அவருடைய பலியை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு மனது இல்லாம போயிடும். அப்ப இயேசு கிறிஸ்துவங்க கூட ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, தன்னுடைய சீஷர்களை நோக்கி, எல்லாரும் சீஷர்கள் தான், ஆனா அவங்களை குறிப்பிட்ட அவர்களை நோக்கி அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, இப்ப நீங்களும் போய்விடுறதுக்கு மனதா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அநேகம் பேர் போகட்டும், சத்தியத்தை கேட்டு உணராதபடிக்கு இருந்த ஜனங்கள் போகட்டும், அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளாத போகட்டும், ஆனா அதுல கொஞ்சமாச்சு உணர்வுகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி இதே தான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்போ சில பேதுரு அங்க என்ன சொன்னாருங்க, வசனம் படிங்க, ரொம்ப அழகா இங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே யார் இடத்துல போவோம், உங்ககிட்ட ரத்தம் கொடுக்கறீங்க, உங்களுடைய சரீரம் எங்களுக்கு கொடுக்கறீங்க, உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு கொடுக்கறீங்க, உங்களுடைய பலியை எங்களுக்கு கொடுக்கறீங்க, அதனால உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன இருக்குங்க, நித்திய ஜீவ வசனங்கள். அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள், பலி உங்ககிட்ட என்ன இருக்கு. நாங்க வேற யார்ட்டும் நாங்க போவோம், வேற யார்ட்டும் நாங்க போகிறது இல்ல, போக முடியாது, ஏன்னா உங்ககிட்ட ஜீவனை கொடுக்கக்கூடிய, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த வசனங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள் உங்ககிட்ட இருக்கே சொல்லி அதை சொல்லுகிறதா கூட நாங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு பலியாக, ஒரு பஸ்காவின் ஆடாக, அவருடைய சபைக்காக, அவருடைய சரீரத்திற்காக, அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார் கூட நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், யோவான் 1:29 அங்க யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கும் போது, இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான், பார்த்து வச்சுக்கோங்க, சாட்சி கொடுக்கிறார், உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான், இவர்கிட்ட தான் பலி இருக்கு, இவர்கிட்ட தான் அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய ரத்தம் இருக்கு, இவர்கிட்ட தான் அந்த ஜீவன் கொடுக்கிற அந்த சரீரம் இருக்கு, இவர்கிட்ட தான் நித்திய ஜீவனே அங்க இருக்கு சொல்லி அங்க சாட்சி அங்க கொடுக்கிறதா பார்க்கிறோம். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டு குட்டி இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்காக தன்னுடைய ஜீவனை பலியை இங்க கொடுத்தார், உண்மைதான். ஆனா நமக்கு தெரியும், சத்தியத்தின்படி பார்க்கும் போது யாருக்கு இணையாக அவர் தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்திருக்கிறார், ஆதாமுக்கு மாத்திரம் அங்க இணையாக கொடுத்திருக்கிறார். வசனம் நாம் படிக்க வேண்டாம், குறித்து வைத்திருக்கோம். முதல் குருந்தியர் நிறுவத்தில் 15:21-22 வசனங்கள்ல இதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஈடு பலி அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவசியம். ஏன் அவசியம்னா, இந்த ஈடு பலியின் நிமித்தமாகத்தான் மனிதர்களுக்கு அங்க இருக்கு ஜீவன், அங்க இருக்கு. இழந்து போன அந்த ஜீவனை இந்த ஈடு பலி நிமித்தமாக பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆதாம் வைத்திருந்தார், ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் அதை இழந்து போனார். திரும்பவும் மீட்டு கொடுப்பதற்காக தேவன் ஒரு ஈடு பலியாக, ஒரு பஸ்காவின் ஆடாக தேவன் இயேசு கிறிஸ்துவை அங்க கொடுத்திருக்கிறதா கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாமுக்கு ஈடாக இணையாக ஒரு பலி, ரான்சம் பிரைஸ் நம்ம சொல்லலாம். ஃபாலோ அப் கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஒருத்தர் கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இணையாக எவ்வளவு லட்சம் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ, அந்த பணத்தை கொடுத்து அவங்க மீட்டுக் கொண்டு வருகிற அதே விதம். அதை குறித்து அதிகமாக கூட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சோ இவ்விதமாக ஒரு பலி அவசியமாக இருந்தது ஒவ்வொரு மனுஷருக்கும் அப்படின்னு சொல்றதை விட, இன்னும் குறிப்பாக இங்க நம்ம இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய பலி, அந்த பலியில சிந்தப்படக்கூடிய அந்த ரத்தம், பிக்கப்படக்கூடிய அந்த சரீரம் நமக்கு அவசியமாக அங்க இருக்கு. அப்போ சில பேர் சொல்றமா, நாங்க யார்கிட்ட போவோம், ஜீவன் உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட தான் நாங்க வந்திருக்கோம். சோ உங்ககிட்ட வந்தா நீங்க கொடுக்கிற அந்த ரத்தத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம், நீங்க கொடுக்கிற அந்த சரீரத்தை ஏற்றுக்கொள்வோம், நீங்க எங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான பலியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வாயார அல்ல, மனதார சிந்தையில இந்த கிரியை மூலமாக உங்களுடைய பலியை நாங்க ஏற்றுக்கொள்வோம். இவ்விதமான ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்ம வரணும். அநேகமாக கடந்த காலங்கள் முழுவதுமாக நம்ம விதமாக ஒவ்வொரு சிந்தைக்குள்ளாக நம்ம நம்மை நாமே வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் வந்துருக்கோம். அநேக நம்ம பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், வீட்டுல வந்து அநேக தியானங்களை நம்ம பண்ணிருக்கோம், அநேக வசன பகுதிகளை நம்ம படித்திருக்கலாம். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி நினைவு கூறுகிற இந்த காலகட்டத்தில் விசேஷமான அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தியங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அது கூட அது உண்மைதான். சோ அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக கூட அங்க இருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த பஸ்காவை குறித்து அங்க பேசும் போது, யாத்ராகம் 12 பேசும் போது மிக முக்கியமான ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமாக பஸ்கா ஒரு ஆடு தெரிந்து கொள்ளப்படணும், அதை அடிக்கப்படணும், அதை நீங்க இன்ன விதமாக சாப்பிடணும். நீங்க சாப்பிடும் போது இன்ன விதமாக நீங்க என்ன பண்ணணும், உடை உடுத்தி இருக்கணும், ஆயத்த நிலையில அதை சாப்பிடணும். குறிப்பாக சொல்லும் போது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம், அது ரொம்ப விசேஷமானது. அந்த ரத்தம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, நிலைக்கால்கள் அங்க பூசப்படணும் அல்லது அங்க தெளிக்கப்படணும். சோ எதற்காக இதை தேவன் அங்க ஒரு கட்டளையாக அங்க கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும், அது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில முதற் பேரானவர்களே என்ன பண்றாங்க, அங்கே காக்கும் பொருட்டாக அவங்களுடைய ஜீவன் போகாத படிக்கு அதை காக்கும் பொருட்டாக தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு கட்டளையை அங்க கொடுத்திருந்தார். ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தை நீங்க எடுத்துக்கோங்க, எகிப்து தேசத்துல இரண்டு விதமான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப ஒரு கூட்ட ஜனம் எகிப்து ஜனம், இன்னொரு கூட்டம் யாரு, அடிமை ஜனத்தில் இருக்கிற இஸ்ரேல். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மேல யார் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது? இப்ப பார்வோன் அங்க அதிகாரம் பண்ணுகிற ஒரு நிலையில அங்க இருக்கிறார், அவர் ராஜாவாக அங்க இருக்கிறத நமக்கு தெரியும். சோ இந்த நிலையில தான் மோசே தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யாருங்க, எகிப்தியரா இஸ்ரேலுங்களா? ஒட்டுமொத்த எகிப்து தேசத்துல ஒரு கூட்ட ஜனம் மாத்திரம் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு அவங்க என்ன பண்ணும், வெளியே அழைத்து கொண்டு வரப்படணும். இன்னும் விசேஷமாக அவங்க பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பார்வோனுடைய கொடுமையான அரசாட்சியிலிருந்து அவங்க என்ன பண்ணும், விடுதலை பண்ணி வெளியே கூட்டிக் கொண்டு வரப்படணும். சோ இது அருமையான நிழல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிழல்ல நம்ம பார்க்கும் போது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனம் யாரை குறிக்கிறதா இருக்குங்க, யாரை குறிக்கிறதா இருக்கு, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனம் யாரை குறிக்கிறதா இருக்கு? நீங்க எல்லாரும் வெளியே வரணும், நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த சரியான அந்த ஒரு நாளினுடைய இரவுல நீங்க உங்களுடைய குடும்பங்கள் இருக்க தலைச்சன் பிள்ளைகளுடைய ஜீவன் தப்பும் படிக்கு இந்த ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நிலைக்கால பூசுங்க. இப்ப முதற்சன் பேரானவர்கள், முதற் பேரான அந்த பிள்ளைகள், அதே போல ஒட்டுமொத்த அந்த இஸ்ரேல் ஜனம். இப்ப பிரிச்சு பார்த்தா இது யாரை குறித்து நம்ம சொல்லணும், வருஷ வருஷம் கேட்டுட்டுதான் இருக்கும். உலக ஜனம் நம்ம சொல்லலாம், கிறிஸ்தவ ஜனங்கள் சொல்றாங்க, கிறிஸ்டாண்டம் சொல்றாங்க, கிறிஸ்தவ மண்டலம் நம்ம சொல்லலாம். அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட முதற் பேரானவர்கள் நம்ம சொல்லலாம். பிரியமானவர்களே, இது ஒரு நிழல், அதான் வந்து ஒரு நிழல் உங்களுக்கு இப்ப வந்து சொல்றேன். பார்வோன் அந்த அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறார். பார்வோன் யாருக்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். அப்ப பார்வோனுக்கு கீழே இருக்கிற இரண்டு விதமான ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்க, இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று எகிப்தியர். எகிப்தியர் வந்து எகிப்து ஜனங்கள் யாருடைய வம்சத்தார், யாருடைய இனத்தார்? பார்வோனுடைய அங்க இனத்தாராக அங்க இருக்கிறாங்க, பார்வோனுடைய இனத்தாராக அங்க இருக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அந்த எகிப்தி ஜனங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுங்களா? இருந்ததா? நிச்சயமாக இல்ல. அட வம்சத்தின்படி பார்க்கும்போது நிச்சயமாக இல்ல. ஆனா சில நேரங்களில் இருந்திருக்கலாம், அது நடைமுறையில சில விஷயங்கள் இருக்கலாம், அதை நம்ம வேணா பார்க்கலாம். இப்ப இரண்டு ஜனமும் வந்து ஒரே தேசத்திற்குள்ளாக, ஒரே அடிமைத்தனத்திற்குள்ளாக, அதாவது ஒரே ஒரு ஒரு ஆட்சியின் கீழாக, ஒருத்தருடைய ஆட்சியின் கீழாக அவங்க நிச்சயமாக இருந்து வந்திருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா பார்வோனும் எகிப்து ஜனங்களும் சேர்ந்து தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அடிமை பண்ணிட்டு இருக்காங்க, அடிமை ஜனத்துக்குள்ளாக அங்க வைத்திருந்தாங்கன்னு கூட அங்க பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்வோன் அங்க சாத்தானை குறிக்கிறாரு. பார்வோனுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடிய அதே எகிப்து, அவங்களுடைய இனத்தார் யாருங்க, யார சொல்லலாம்? இந்த உலகத்தினுடைய பிரபு, இந்த உலகத்தினுடைய ராஜா யாருங்க? சாத்தான். அதே போல டிட்டோ அவருடைய சிந்தை போலவே ஒரு கொலை பண்ணணும்னா ஆமா நான் பண்றேன், சோ ஒரு தீங்கு பண்ணணும்னா ரொம்ப சௌகரியமான சந்தோஷமா நான் பண்றேன், ஒரு பாவம் பண்ணணும்னா நிச்சயமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பிரியமானவர்களே, சாத்தானை போலவே யாரை கூட அங்க மாற்றி வச்சிருக்கிறார், அவருடைய இனத்தார் போலவே யாரை கூட மாற்றி வச்சிருக்கான்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனம், இந்த உலக ஜனத்திற்குள்ளாக இன்னொரு ஜனக்கூட்டம் மாட்டிட்டு இருக்கு. இந்த ஜனக்கூட்டம் எப்படி தெரியுங்களா இருக்காங்க? அடிமைத்தனத்துல அங்க இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல அங்க இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வசனங்கள் இங்க எடுத்துக்கலாம். யாத்ராகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கொஞ்சம் படிக்கலாம். அப்ப எகிப்து ஜனங்கள் அடிமை கொள்ளுகிற இஸ்ரேல் புத்திரனுடைய பெருமூச்சு, அதே போல நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். பிரியமானவர்களே, அன்னைக்கு வந்து எகிப்து ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் எப்படி ஒரே தேசத்திற்குள்ளாக இருந்தாங்களோ, அதே போல இன்னைக்கு கூட ஆவிக்குரிய இஸ்ரேலாக நாமும், அதே போல இந்த உலக ஜனமும் கூட ஒரே ஒரே தேசத்திற்குள்ளாக இன்னைக்கு இருக்கிறோம். அன்னைக்கு எப்படி எகிப்தியர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை, மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்களோ, அதே போல இன்றைக்கும் கூட இந்த உலக ஜனத்தின் மூலமாக யார் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க? யாருங்க? நாம தான், வேற யாரும் இல்ல, நாம தான். யாராச்சும் சொல்ல முடியுமா? ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உலகத்துல, அல்ல உலக ஜனத்தின் மூலமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புதுசா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுன்னா கூட அங்க போனா ப்ராப்ளம் தான் நமக்கு இல்ல. நம்முடைய உரிமையை கேட்டு வாங்குறதுக்கு கூட அது ஒரு பிரச்சனையாக, ஒரு சிறிய பிரச்சனையாகத்தான் அங்க நிச்சயமாக நமக்கு இருக்கு. அன்னைக்கு எகிப்தின் மூலமாக எப்படி ஒரு ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக, ஒரு துன்பத்திற்குள்ளாக அவங்க இருந்தாங்களோ, அதே போல இன்றைக்கு கூட ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக, இந்த பாவமான உலக ஜனத்தின் மத்தியில் ஒரு அடிமைக்குள்ளாக அங்க இருக்கிறாங்க, கைகள் கட்டப்பட்டவர்களாக அங்க நிச்சயமாக இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண பேச முடியல, நினைக்க முடியல, நம்ம செய்ய முடியறதில்ல. இன்னொரு பார்க்கும் போது சில காரியங்கள் அவங்கள சார்ந்துதான் நம்ம என்ன பண்றோம், இருக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். கர்த்தர் அங்க சொல்கிறார், அவங்களுடைய பெருமூச்சை நான் என்ன பண்ண, நான் கேட்டேன். இன்னைக்கு நாம் பெருமூச்சு, நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்களை கர்த்தர்கிட்ட சொல்றோமா? நிச்சயமாக இருக்குங்க. இங்க ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ஒரு நிழல்ல நம்ம எடுத்துக்கும் போது, இன்றைக்கு கூட ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எப்போ விடுதலை ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பெருமூச்சல் உண்டான வேண்டுதலோடு கூட என்ன பண்றாங்க, கர்த்தர்கிட்ட அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அநேக சோதனைகள்ல, சோதனை உச்சக்கட்டத்துல போகும் போது எப்பொழுது இந்த வாழ்க்கை முடியும், இந்த ஜீவன் எப்ப முடியும் யோசனை பண்றமா இல்லையா? நிச்சயமாக வருது. போதுமானவரே, இந்த ஜீவன் எனக்கு போதும், இதுவரைக்கும் நான் உண்மையாக ஓடியாச்சு, சகிக்க முடியல, போதும், என்னுடைய வாழ்க்கை போதும் கேட்கிறமா இல்லையா? பெருமூச்சுகள், வேதனையோடு கூட நம்முடைய ஜபங்கள் அங்க இருக்கு. வசனம் தொடர்ந்து படிங்க. இங்க சொல்றாரு, நான் உங்களுடைய கர்த்தர், நான் உங்களுடைய கர்த்தர், எகிப்தியர், இந்த உலக ஜனம் உங்கள் தோள்கள் மேல வைத்திருக்கிற இந்த சுமையை நான் என்ன பண்ண போறேன், விடுவிப்பேன். எப்ப விடுவிப்பாரு, எப்ப விடுவிப்பாரு? அப்படி பார்க்கும் போது நம்முடைய மரணம், நம்முடைய உயிர்த்தெழுதல், இந்த உலகத்திலிருந்து, இந்த பாடான சோதனையான உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி நம்ம எப்ப போறோமோ அப்ப கர்த்தர் நிச்சயமாக அங்க விடுவிக்கிறார். அதுக்காக தான் முன்னாடி சொல்லிட்டாரு, நானே உங்களுடைய கர்த்தர். வசனம் படிங்க.
உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள்.
பாருங்க, உங்களை விடுவிக்கிற கர்த்தர், உங்களை விடுவிக்கிற தேவன் நான் தான், வேற யாரும் இல்ல. எவ்விதமாக விடுவிக்க போறார் அப்படின்னு பார்க்கும் போதுதான் சொல்லப்படுது. இந்த ஒரு விடுதலைக்குள்ளாக நம்ம வர வேண்டும் என்று நம்ம சொன்னோம்னா, முதல்ல எதை பெற்றுக் கொள்ளணும், எதற்குள்ளாக வரணும், கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ஒரு பலி, அதை ஏற்றுக்கொள்ளணும். சோ அந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வரணும். அங்க கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, யார் என்னை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அல்லது என்னுடைய பலியை, என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய சரீரத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன். கடைசி நாள்ல அவனை நான் எழுப்புவேன். கடைசி நாள்ல இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன், அவனை விடுதலையாக்குவேன். ஆனா இன்றைக்கு நாம் பெருமூச்சுகளோடு கூட, நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களோடு கூட, நம்முடைய வேதனையான ரொம்ப துக்கமான ஜபங்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயமாக காத்திருக்கிறோம். உண்மைதான், ஆனா விடுதலை நிச்சயமாக அது உண்டாக. சொல்லும் போது இந்த ஒரு நிழல் இவ்விதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஆறுதலாக கூட இருக்கும். கடைசி காலத்துல இந்த சோதனை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு மிக ஒரு ஆறுதலான ஒரு நிழலாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பெரியமானவர்களே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து பெருமூச்சுகளோடு இருக்கிறாங்க, வேண்டுதல் பண்றாங்க, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனத்தையும் நான் விடுவிப்பேன், உண்மைதான். ஆனா அதிலிருந்து மறுபடியும் என்ன பண்றார், அதிலிருந்து முதற் பேரானவர்களை என்ன பண்றாரு, பிரித்து எடுக்கிறார். சோ அதையும் நம்ம யோசனை பண்ணணும், அதையும் கூட அங்க யோசனை பண்ணணும். நான் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அங்க அனுப்புறாரு. மோசே போய் பேசும் போது அங்க பார்வன் எப்படி இருந்தாங்களா, கடின மனதுள்ளவர்களாக அங்க இருந்த இயேசு கிறிஸ்துவை, மோசேக்கு ஒரு நிழல், இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு, உண்மைதான். அவருடைய பலி கொடுத்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு, உண்மைதான். ஆனா இன்னும் கூட அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் என்ன பண்ணல, விடுதலை ஆகல, விடுதலை ஆகல. நான் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போகணும் என்னுடைய பிள்ளைகளை அப்படின்னு சொல்லும் போது அங்க யார் கடினமாகிறா, சாத்தான். ஏசுக்கு சொல்லும் போது சாத்தான் என்ன பண்றா, ரொம்ப கடின மனதுள்ளவராக அங்க இருக்கிறார். அங்க பார்வோன் அவ்விதமாக இருந்தார், ஆனா இங்க சாத்தான் கடின மனதுள்ளவராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதான். ஆனா நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது இல்ல. ஆனா அதுக்கு பதிலாக அவர் என்ன தெரியுங்களா பண்றாரு, யாரெல்லாம் எகிப்திலிருந்து வெளியே போறதுக்கு மனதுள்ளவர்களா இருக்காங்க அவங்களுடைய மனதை என்ன பண்றாங்க, கடினப்படுத்துகிறார். பெரியமானவர்களே, அன்புக்குரிய அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம் விடுதலை ஆகணும், உண்மையாகவே ஆசை இருக்கு, உண்மைதான். ஆனா சில நேரங்கள் நம்முடைய மனதை எப்படி இருக்கலாமா, கடினப்பட்டு அங்க போயிருது. சீஷர்கள் வேண்டாம் இந்த உபதேசம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, கடினப்பட்டு அவங்க போனாங்க. அதே போல இங்க கூட விடுதலையாருக்குண்டான ஒரு ஆசை இருக்கு, ஆனா மனசு என்ன இடம் கொடுக்கல, கடினப்பட்டு அங்க இருக்கிறாங்க. பார்வோன் என்ன பண்ணல, அவங்கள விடல. இன்னொரு பகுதியில் பார்க்கும் போது பார்வன் மாத்திரமா அப்படின்னு இல்ல, எகிப்தியர் கூட பண்ணல, அவங்க விடல. எப்படி தெரியல, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், இப்ப நம்ம ஒரு பகுதியில் நம்ம குடியிருக்கிறோம், 10-20 வருஷமா குடியிருந்துட்டோம், சரிங்களா? ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல இருந்து வேற ஒரு பகுதிக்கு நம்ம மாற்றலாகி போவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம், 20 வருஷமா இருந்த மிகப்பெரிய கொடுமை என்ன பண்ணுது, கடந்து போகுது, அப்படி சொல்லுவாங்களா? இல்ல என்னதான் இருந்தாலும் கூட கடைசியாக நான் போய் சொல்லிட்டேன் போது, சரி நான் போயிட்டு வரேங்க. சோ வாழ்க்கையில திரும்பவும் நம்ம பார்க்க போறோமா இல்லையோ அது கூட தெரியாது. சொல்லும் போது நிச்சயமாகவே ஒரு உருக்கமான அங்க உரையாடல் போகும். இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க, ஏன் அவர் மட்டும் அங்க போட்டுமே, நீங்க எல்லாரும் இங்க இருக்கலாம, நீங்க இருங்களே, இத்தனை வருஷமா நம்ம ஒன்னா இருந்துட்டோம், இருங்க. இதே போலதான் அங்க எகிப்து தேசத்துல கூட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க அவங்களுடைய நண்பர்கள் யார் இருந்திருப்பாங்க, எகிப்து கூட இருந்திருப்பாங்க. சோ டோட்டல் வந்து அவங்க ரெண்டு பேரும் பகைஞர் மாதிரி இல்ல. அப்ப ஜனங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கும், அந்த பரிமாற்றங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அவ எகிப்திய ரொம்ப நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்கள் கூட என்ன பண்ணிருப்பாங்க, சில இஸ்ரேல் குடும்பத்தை சொல்லிருப்பாங்க, இருந்திருப்பாங்க, ஏன் கிளம்புறீங்க, போயிட்டு வரத்தானே, அவங்களும் போகட்டும். இங்க வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ணுங்க, யாரையும் விட்டுட்டு போங்க, உங்களுடைய ஸ்திரீகளை பிள்ளைகளை உங்களுடைய செல்வங்களை மிருகங்களை நீங்க விட்டுட்டு போங்க, நீங்க மட்டும் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஆராதனை பண்ணிட்டு வாங்க. பார்வோன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. ஆனா இருந்தாலும் அந்த சிவிலியன்ஸ் அந்த அங்க குடியிருக்கிறவங்க கூட என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க, அவங்க போயிட்டு வரட்டுமே, சரி ஃபேமிலியில் ஒருத்தர் போயிட்டு வரட்டுமே. பெரியமானவர் இன்னைக்கு கூட அப்படித்தான், இன்னைக்கு கூட அப்படித்தான், கர்த்தர் அழைக்கிற, வாங்க என்னுடைய பலியில பங்கேற்றுக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஜீவனை நான் தரேன், உங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், உங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், உங்களுடைய அடிமைத்தனத்தில் நான் விடுதலை பண்ணுகிறேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆசையாத்தான் இருக்கு, போகணும், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஆனா சில நேரங்கள்ல, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல என்ன பண்றது, போக முடியல. ஏன் தெரியுங்களா, அக்கம் பக்கம் வீட்டார்கள் சொல்றாங்க, இருந்துட்டு போங்களா, ஏன் போறீங்க, கொஞ்ச காலம் இருந்துட்டு போங்க. வேலை செய்யற முதலாளி சொல்றாரு, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறேன்ப்பா, நீ என்ன பண்ண, நீ இரு, சம்பளம் கூட்டி கொடுக்கற, நீ இரு, போக வேண்டாம், சத்தியத்திற்கு எப்படி, நீ போக வேண்டாம், நீ உனக்கு இங்கேயே கொடுக்கற, இங்க இந்த இடத்துலயே ப்ரொமோஷன் கொடுக்கற, நீ வேற பகுதிக்கு நீ போக வேண்டாம். சோ சத்தியத்திற்கு நேராக செல்லக்கூடிய பாதைகளை இவ்விதமாக நம்முடைய மனதை பின்பகுதியில வந்து கலைக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல அங்க இருக்கிறாங்க. சாத்தான் மாத்திரம் வந்து அவர் கடினப்பட்டு போறதில்லை. சாத்தான் அவனுடைய சொந்த ஜனங்களை வைத்து என்ன பண்றாருன்னா, நம்முடைய மனதையும் சில நேரத்தில் கடினப்படுத்துவதற்கு அவர் பல வேலைகளை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். மிக தந்திரங்கள் பஞ்சகங்கள் அங்க இருக்கு. விடுதலையாகி போறதற்கு அங்க மனதில்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது, நம்முடைய இதயங்கள் கடினப்பட்டு போகிற அந்த ஒரு நிலை. ஆனா இருந்த போதிலும் பார்வோன் அவருடைய ஜனங்கள் அங்க சொல்லும் போது, வேண்டாம் போக வேண்டாம் சொல்லும் போது, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அங்க செய்து முடிக்கிறார். வாதைகள், 10 வாதைகள் நம்ம பார்த்திருப்போம். சோ 10வது வாதையும் சொல்லும் போதுதான் இந்த முதற்சன் பேரானவர்களை, இந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற அந்த ஒரு வேலை. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நீங்க ஒரு ஆடை நீங்க பலி செலுத்தணும், அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் அங்க பூசுங்க சொல்றாங்க. சோ அங்க சிந்தப்படுகிற அந்த ஆட்டினுடைய ரத்தம் குறிப்பாக யாருக்காக சிந்தப்படுகிறது, யாரு ஜீவனை காப்பதற்காக சிந்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் போது, அந்த இஸ்ரேல் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த முதற் பேரான அந்த ஜனங்கள் தலைச்சன் பிள்ளைகளுக்காக அங்க சிந்தப்படுகிறது. பெரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சரீரம், அவருடைய ரத்தம் ஒரு பரிசுத்தமான பலி, தேவனுடைய முதற் பேராக தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களுக்காக சிந்தப்படுகிறது. குறிப்பாக நமக்காக சிந்தப்படும் போது ஒருவேளை அதை உதாசீனப்படுத்திக்கிட்டு, இது நான் ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் இது இல்ல, கொஞ்சம் டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுக்காகவும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்ல, இது வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்துறதுக்காகவோ விதமான ஒரு சிந்தைக்குள்ள நம்ம போனோம்னா, நிச்சயமாக அதன் மூலமா வரக்கூடிய அந்த ஜீவன் நமக்கு இல்ல, அந்த நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமாகவே அங்க இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, குறிப்பாக முழுக்க முழுக்க அந்த பலியானது நமக்காகவே அங்க செலுத்தப்படுகிறதாக ஆகியிருக்கு. சோ அந்த பலியில பங்கேற்றுக் கொள்கிறது நம்முடைய மிகப்பெரிய ஒரு உரிமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனை அது பிழைக்க வைக்கிறதாக அங்க இருக்கும் கூட நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இவ்விதமாக யாத்ராகம புஸ்தகத்தில் அந்த 12வது அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு வந்தீங்கன்னா அதுக்குண்டான காரியங்கள் அநேகமாக அங்க இருக்கு. சோ இந்த ஒரு பலியானது, பாஸ்ஓவர், இந்த பஸ்காவானது அங்க வேதத்தின் வசனத்தின்படி அங்க ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உண்மைதான், யாத்திரகம் 12வது அதிகாரம் அது எது வரைக்கும் அங்க கொண்டு வரப்பட்டது சொல்ல முடியுங்களா? இதுவரைக்கும் அனுசரிக்கப்பட்டது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை வேகம் பாயிண்ட்ஸ் புரியுது, ஃபாலோ பண்ண முடியுது அவனால. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை வரைக்கும் என்ன பண்ணுச்சுங்க, அந்த பஸ்கா, அந்த நிழலான பஸ்கா, ஒரு ஆடை தெரிந்து கொள்றது. பத்தாம் நாள்ல எந்த ஒரு ஊனமும் இல்லாத ஒரு ஆடை அங்க என்ன பண்றது, தெரிந்து கொள்கிறது. அதை அவங்க என்ன பண்ணணும், 14ஆம் தேதியில அதை அடிக்கணும், அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, இவங்க ஆயத்த உடைகளை போட்டுக்கிட்டு அந்த கசப்பான கீரை, அந்த அப்பம், அதே போல இந்த சூட்ட அந்த ஆட்டினுடைய மாம்சம், இதையெல்லாம் அவங்க புசிக்கிற இந்த ஒரு காரியம் எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரைக்கும் அது நிச்சயமாகவே கடைபிடிக்கப்பட்டது, அது உண்மைதான். ஆனா எப்போ அது நிறைவேற்றப்பட்டதுங்க, அதுவும் எப்ப? அப்பதான் அப்ப சொல் பவுல் ஒரு வசனம் சொல்ற, நீங்க படிக்கலாம். முதல் குருந்தியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 குருந்தியர் 5:7.
புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்கள். பழைய சடங்காச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் வேண்டாம். ஏன் வேண்டாம் நான் சொல்றேன் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாருன்னா, ஏன்னா புதிதாக ஒரு பஸ்கா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பலியை நீங்க என்ன பண்ணீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பலி யார், அந்த பஸ்கா யார் அப்படின்னு பார்க்கும் போது நம்முடைய கர்த்தாகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அங்க சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கூட நீங்க பார்த்திருக்கலாம், அவர் வந்து பஸ்காவை வந்து அனுசரித்தாரா இல்லைங்களா? அவர் அனுசரித்தார், அவரும் அனுசரித்தார், உண்மைத்தான். எப்படி அந்த யூத ஜனங்கள் அனுசரிக்கிறாங்களோ அதே விதமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார், அதை அனுசரித்தார். தன்னுடைய வாழ்க்கையில அதை அனுசரித்தார், தன்னுடைய சீஷர்களோடு அவர் அனுசரித்தார். ஆனால் அந்த 3.5 வருஷத்தினுடைய கடைசி பகுதியில, கடைசி அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பஸ்கா பண்டிகையில தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட அவர் என்ன பண்றார், கடைசியாக ஒரு பஸ்காவை அங்க அனுசரிக்கிறார். வருஷ வருஷம் அவர் அனுசரித்த பஸ்காவுக்கும் அந்த வருஷம் அவர் அனுசரித்த பஸ்காவுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்திருக்கிறோமா, படிச்சிருக்கிறோமா, இல்ல ஒரு கேள்வி வந்திருக்கா? என்ன சொல்லலாம், ஒரு பஸ்கா என்று சொன்னா அங்க சுட்ட அந்த ஆட்டினுடைய இறைச்சி இருக்கும், அதே போல கசப்பான கீரை இருக்கும், அந்த புளிப்பில்லாத அந்த அப்பம் இருக்கும், இதெல்லாம் ஓகே. அதே போல கர்த்தர் கூட அனுசரிச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனா கர்த்தர் அனுசரிச்ச அந்த கடைசி பஸ்காவுக்கும் முந்தைய இருக்கிற அந்த நிழலான பஸ்காவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா, என்ன வித்தியாசப்பட்டது கொஞ்சம் சொல்லலாமே. சரி, அடிக்கப்பட போகிறார், அப்புறம் வேற திராட்சரசம் மெயின், அதுதான் சொல்லணும். சரி, ரத்தம் யார் சொன்னீங்களா, அப்ப திராட்சரசம். அப்ப என்ன பண்ணலாம், பழைய பஸ்கால வந்து என்ன சேர்த்தப்படல, அங்க ரசம் அங்க கொடுக்கல, ராட்சரசம் வந்து ஒரு நியமமா கொடுக்கல. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நியமத்தை அங்க கொடுக்கிறார். என்ன பண்றார், அப்பம் இருந்தது, சோ அந்த அப்பத்தை அவர் எடுத்து, அது ஓகே. ஆனா அடுத்ததாக ஒரு புதுசா ஒரு விஷயத்தை அவர் பண்றாருன்னு பார்க்கும் போது பாத்திரத்தை அவர் எடுக்கிறார். அங்க ரசம், திராட்சரசம் அங்க இருந்ததா கூட அங்க பார்க்கிறோம். ஒரு பழைய ஒரு பாரம்பரியமான ஒரு பஸ்கா நடந்துகிட்டே வருது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அதை அனுசரிக்கிறாரு. பின்பதாக கடைசியாக இருக்கிற அந்த ஒரு பஸ்காவில் தன்னுடைய சீஷர்களுக்கு வேறொரு ஒரு புதிய ஒரு முறையை அவர் சொல்லிக் கொடுத்து அவர் வைக்கிறார். அது என்னன்னு பார்க்கும் போது ஒரு புதிய புதிய விஷயத்தை அவர் ஆட் பண்றார். திராட்சரசம் நமக்கு தெரியும் ஆவிக்குரிய பிரகாரமாக அதற்கு எதுக்கு ஒரு நிழலாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய ரத்தம், அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை வாங்கினீங்க புசியுங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு. அதே போல இதை இந்த ஒரு பாத்திரத்துக்கு இருக்கிற பானத்தை நீங்க வாங்கி பருகுங்கள், பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுக்கிற என்னுடைய ரத்தம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அவர் ஆட் பண்றார், புதிய உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் அங்க ரத்தமாக அங்க இருக்குன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா கூட அவங்க பார்க்கும். இயேசு கிருஷ்ணைய முதலாம் வர வரைக்கும் அந்த பழைய பஸ்கா நிச்சயமாகவே அங்க இருந்தது, உண்மைதான். அப்ப இரண்டாம் வருகையில் போன வாரம் சகோதரர் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் அவர் கொடுத்திருந்தார். அப்ப ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் தான் அந்த வசனத்தை நம்ம சொல்லியிருக்கிறார், 1 குருந்தியர் 11:16. இந்த ஒரு பந்தியை எதுவரைக்கும் நம்ம அனுசரிக்கணும்,
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து குறித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை,
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள், தெரிவியுங்கள் சொல்றார். மற்றவங்களுக்கு நீங்க தெரிவியுங்கள், நான் வருமளவும் என்ன பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை நினைவு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லி வச்சுட்டு அங்க போனார். அப்ப இரண்டு விதமான பஸ்கா இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அங்க நடந்தது போலவே ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பொருள் இருக்கணுமா? அப்ப அவருடைய இரண்டாம் வருகையில சகோதரர் போன வாரத்தில் சொன்னாரு. அப்ப இந்த ஒரு வசனத்துக்கு என்ன அர்த்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கறதுக்கு வசனத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வர வரைக்கும், திரும்ப அவர் வர வரைக்கும் இதை நினைவு கூறணுமா? சரி, அப்படி எடுத்துக்கிட்டா இப்ப இரண்டாவது வருகை வந்தாச்சு, அப்ப இப்போ அதை விட்டுடலாமா? விட்டுடலாமா? இல்ல. அதனாலதான் இந்த ஒரு வசனத்தை நான் படிக்க சொன்ன, ஒன்று குறிந்த 11:26 வசனம் படிக்கும் போது நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், அவர் வருமளவும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக நிச்சயமாக நம்ம வேற ஒரு வார்த்தை அங்க போட்டு பிடிக்கும். கர்த்தா இயேசு கிறிஸ்து இடத்துல நாம் சேரும் வரணும், அவரிடத்துல நாம் சேரும் அளவும் இந்த ஒரு அனுசரிப்பை நாம் என்ன பண்ணணும், பங்கெடுத்துக் கொள்ளணும், இந்த ஒரு பலியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதற்காக இந்த பலி அங்க செலுத்தப்பட்டுச்சு, அல்லது எதுக்காக இந்த பலியினுடைய ஒரு முறை நமக்கு போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவர்கிட்ட சேர்றதுக்காகத்தான், சரிங்களா? அவர்கிட்ட இருக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு அனுசரிப்பு, இந்த ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இந்த முறை எதுவரைக்கும் கடைபிடிக்கணும், எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேறது வரைக்கும் என்ன நம்ம கடைபிடிக்கணும். டைரக்டா சொல்லப்போனா எப்ப நம்ம அவர்கிட்ட சேர்றோமோ அது வரைக்கும் அங்க கடைபிடிக்கணும். ஆனா நிழல்ல பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்தது அந்த அனுசரிப்பு, பழைய பஸ்கா வந்துகிட்டேதான். ஆனா இவர் தான் புதுசா ஒரு அனுசரிப்பு என்ன பண்றார், ஒரு முறையை அங்க அறிமுகப்படுத்துகிறார். உண்மைதான். அதற்கப்புறம் அதுக்கப்புறம் யூதர்கள் வந்து அதை கடைபிடிச்சாங்களா இல்லைங்களா? கடைபிடித்தாங்களா இல்லையா? உண்டு, கடைபிடித்தாங்க. அவங்களை பத்தி அதிகமா அதுக்கப்புறம் நம்ம பேசல, படிக்கல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பழைய விஷயங்களை தான் என்ன பண்ணிருந்தாங்க யூதர்கள், கடைபிடித்து கொண்டிருந்ததுனால புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்சம் தயவு செய்து அனுஷ்டானம் பண்ணிக்கணும். சோ அவங்க என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பஸ்கா இருக்கு, இன்னைக்கு இருக்கு, அந்த முறையை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெரியமானவர்கள். ஆனா ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் கர்த்தர் ஒரு புதிய முறையை வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் செய்து வைத்துட்டு போனார். அந்த 12 பேருக்கு மாத்திரம், தனக்கு சொந்தமானவர்கிட்ட மாத்திரம் அந்த புதிய முறை அங்க கத்து கொடுத்துட்டு போனார். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற விதமாக அவர்கிட்ட சேர்ற வரைக்கும் நம்ம அந்த அனுசரிப்பை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எப்படி யூதர்கள் வந்து, அல்லது இந்த 12 சீஷர்கள் கூட யார் தான், அவங்க கூட யூதர்கள் தான். ஏசு கிறிஸ்துவோடு கூட அதற்கு முன்பதாக இரண்டு பஸ்காவை எப்படிதான் அனுசரிச்சாங்க, அவங்க பழைய முறையின்படிதான் அனுசரிச்சாங்க. மூன்றாவது அந்த பஸ்காவை தான் கர்த்தா இயேசு கிறிஸ்து ஒரு புதிய முறைமையை அங்க என்ன பண்றார், அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதே போல இன்றைக்கு கூட பெரிய மாணவர்களே, அந்த யூதர் ஜனங்கள் யாருக்கு நிழலாக இருக்காங்க தெரியுங்களா? யாருக்கு நிழலாக தெரியுங்களா? நமக்கு தான். ஆவிக்குரிய இஸ்ரேல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமே, நமக்கு நிழலாகத்தான் இருக்கிறாங்க. நியாய பிரமாணத்தின் மூலமாக எப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு முறைமை, ஒரு பஸ்காவுடைய முறைமை அங்க கட்டளையாக கொடுக்கப்பட்டதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வரிகையில தன்னுடைய சீஷர்கள் மத்தியில அவர் செய்து வைத்த அந்த ஒரு முறை, அது கூட எப்படி இருந்துச்சுக்கலாமா, ஒரு நிழலாக அங்க செய்யப்பட்டுச்சு. அதே முறை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். ஈவ ஜனங்கள் எப்படி பழைய பஸ்காவை பின்பற்றி வந்தாங்களோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம வந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்தி வைத்த அந்த முறையை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா மூன்றாவது வருஷத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு புதிய முறையை தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் எப்படி ஒரு கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் கற்றுக் கொடுத்துட்டாருங்களா, கற்றுக் கொடுக்க போறாங்களா? கொடுத்தாச்சா? அப்படி சொன்னா அது தவறு. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முறை பார்க்கும் போது இப்ப கடைபிடித்துட்டு இருக்கிறது பழசுதான், ஆனா புதிய முறை ஒன்னு இருக்கு. அதுக்கு வசனம் இருக்கா இல்லைங்களா, படிச்சிருக்கீங்களா இல்ல? தன்னுடைய சொந்த மாணவர்கள் அந்த 12 பேர்த்துக்கிட்ட அவர் புதிய முறையை எப்படி வந்து அவர் அறிமுகப்படுத்தினாரோ, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாரோ, அது ஒரு நிழல், அதற்குண்டான ஒரு புதிய பொருள். நீங்க வசனம் நீங்க படிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:29 வசனம், 26:29. இதுவரைக்கும் நான் உங்களோட சாப்பிட்டேன், இதுவரைக்கும் உங்களோட அனுசரிச்சேன் இந்த பஸ்காவை, அது ஒரு பழைய முறை. ஆனா இது முதற்கொண்டு தொடர்ந்து படிங்க சிஸ்டர். புதியதாய் உங்களோட கூட இங்க இல்ல, என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல நான் அந்த அனுசரணையை அனுசரிக்கிற அந்த நாள் வரைக்கும்
இதை பானம் பண்ணுவதில்லை என்று
இந்த முறையை நான் என்ன பண்றதில்ல, செய்யறதில்ல. இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி வைத்த ஒரு முறை தான். ஒரு வகையில் பார்க்கும் போது அதுவும் ஒரு சடங்கு தான். ஆனா இந்த ஒரு சடங்கு, இந்த ஒரு நிழல், இந்த ஒரு முறை புதிதான ஒரு பொருளுக்குள்ளாக அங்க போக போது, புதிய ஒரு முறைக்காக அங்க மாற்றப்பட போகுது. அது எப்ப அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட எப்ப நம்ம சேர்றோமோ அப்ப அவரோ எப்படி அந்த 12 பேர்த்துக்கூட தன்னுடைய உட்கார்ந்து அவர் வந்து ஒரு புதிய முறையை அவர் கடைபிடித்தார். அதே போல அங்கேயும் கூட தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு புதிய நவமான ஒரு ரசத்தை அவர் என்ன பண்ற, நம்ம கூட சாப்பிட போற. புதுசா இருக்கணும் வேற மாதிரி யோசனை பண்ணிட வேண்டாம், அப்படியே லிட்டர் கிடையாது. இது எப்படி நம்ம பார்க்கும் போது ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக என்ன பண்ற, நம்மளை கொண்டு போக அங்க போகிறார். சோ ஒரு புதிய முறை, ஒரு புதிய முறை நிச்சயமாகவே அங்க இருந்துட்டு தான் இருந்துச்சு. சோ இவ்விதமாக இந்த ஒரு பஸ்கா, இந்த ஒரு பஸ்காவின் முறை அங்க ஒரு பழைய முறை, ஒரு நிழல், மற்றும் ஒரு புதிய முறை, ஒரு பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கூட பார்க்கும். சரி, இந்த ஒரு நிழல், இந்த ஒரு பஸ்காவை நிறைவேற்றுவதற்கு அல்லது ஒரு பலியை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை அங்க இருந்தது. எவ்விதமாக அந்த பலியை வந்து அடிக்கிறது, எப்படி ரத்தம் சிந்தப்படுகிறது, எந்த வகையில, எந்த ஒரு வழியில அப்படின்னு பார்க்கும் போதுதான் அடுத்த ஒரு பாயிண்ட் பிரதர் நமக்கு இங்க கொடுக்கிறார். எப்படி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எந்த எதுல அது வந்து பலியிடப்பட்டுச்சு பார்க்கும் போது அது சிலுவை அங்க மரணத்தில். அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்டு வைக்கிறார், ஏன் இந்த ஒரு சிலுவை மரணம், சிலுவையில் ஒரு பலி அவசியமா, நிச்சயமாக தேவையா? அநேகமா பாடங்கள் நம்ம கேட்டிருப்போம், பலி தேவையா, சிலுவையின் பலி தேவையா, அல்லது சிலுவையினுடைய மரணம் தேவையா? அதுக்கு சில விஷயங்களை கூட இங்க நம்ம பார்த்து முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது ஏன் சிலுவையில் அவர் அறையப்பட்டார், ஏன் சிலுவையில் அவருடைய மரணம் போச்சு, அவருடைய ஜீவன் போச்சு, ஏன் அவருடைய பலி சிலுவையில் அங்க நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும் போது முதல் பாயிண்ட் நம்பர் 1, ஆதாமுடைய பாவம் மற்றும் நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக சிலுவை மரணம் அங்கே அவசியமாக அங்கே இருந்தது. ஆதாமுடைய பாவத்திலிருந்து மற்றும் நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக சிலுவை மரணம் மிக அவசியமாக அங்க இருந்தது கூட நம்ம பார்க்கும். சரி, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்துடைய நிலை என்னவாக இருந்தது, அங்க இருக்கிற அந்த ஆசாரியல் மத்தியில மற்றும் பரிசேகல் மத்தியில அவருடைய நிலை என்னவாக இருந்தது, எவ்விதமாக அவரை வந்து கொலை செய்வதற்கு அங்க யோசனை பண்ணினாங்க, சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமாக அங்க இருந்தது. நமக்கு சிலுவை மரணம் நல்லாவே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு மரணம் சொல்லி நம்ம சொல்றோம். அவிதமாகத்தான் அவங்க கூட அங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு மனுஷனை வந்து கொலை பண்ணணும்னா அங்க சிலுவையில அங்க அறையணும். அது மாத்திரம்ல இன்னொரு முறை கூட அங்க இருந்தது, அது என்ன, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான் அவன். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கல்லறையருக்கு அங்க வந்தாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கூட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு குற்றத்தை அவர் ஒண்ணு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல போனா, என்ன குற்றம் நமக்கு தெரியும், எல்லாம் சுத்தி அழைச்சு பார்க்கும் போது ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, தேவ தூஷணம் பண்ணாங்க. சோ இது ஒரு குற்றம், இந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை விதமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சில பேர் யோசனை சொன்னாங்களாமா, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவமா இருக்கு, தேவனுக்கு எதிராக பேசுகிறது அது மிகப்பெரிய ஒரு பாவமா இருக்கு, அதனால என்ன பண்ணணும், அவரை கல்லறிந்து கொல்லணும். பண்ணிருக்கலாமா வேண்டாமா, நிச்சயமாக அவரை கல்லறிந்து கொண்டிருக்கலாம், கல்லறிந்து கொண்டிருக்கலாம், ஆனா அது அவங்க செய்யல. அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது, கல்லறிந்து கொண்டுட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அநேக ஜனங்கள் அங்க இருந்தாங்க, அவருடைய சொந்த சீஷர்கள் அங்க இருந்தாங்க. சோ இவங்க மத்தியில இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவித நன்மையான காரியங்கள் ஏற்கனவே நியாயமாக இருக்கு. ஒண்ணு, அவர் தேவ தூஷணம் பண்ணினார் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டின் மூலமாக இவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் எவ்விதமாக மாறி போயிடும் யோசனை பண்ணா தெரியுங்களா, கல்ல எரிந்து கொண்டா அவர் ஒரு சாட்சியாக, ஒரு ரத்த சாட்சியாக அவர் மறிச்சிடுவாரு. சோ அது நிமித்தமாக அவர் அந்த ஜனங்கள் மத்தியில் அல்லது அவரை விசுவாசித்த அந்த ஜனங்கள் மத்தியில அவருடைய சீஷர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக என்ன பண்ணிடுவார், வந்துடுவார். சோ அந்த ஒரு ஒரு காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் கல்லறிகிற அந்த ஒரு ஒரு பிளான், அந்த ஒரு திட்டத்தை வந்து அவர் நிறுத்தி வச்சுட்டாங்க. மாறாக ஒட்டு மொத்தத்திலும் இந்த மனுஷனுடைய பெயர், இவருடைய செய்கைகள், இவருடைய கிரியைகள், இவருடைய வார்த்தைகள், அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய இவருக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒட்டு மொத்தத்திலையும் கீழே தள்ளணும், ஒன்றும் இல்லாம பண்ணணும். இவருடைய பெயர் முதலா என்ன பண்ணுங்க இந்த தேசத்துல சொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனதில் வைத்துட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொந்தமா அவங்க முடிவெடுக்கல, கல்லறிந்து கொள்ளல, ஆனா மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு அங்க கொண்டு போறாங்க. இப்ப சனகரிப் சங்கம் நமக்கு தெரியும், அது வந்து உலகத்திலேயே சொல்லப்பட்டிருக்குன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் சிவில் பவர் வச்சிருக்கிற, ரொம்ப மிகப்பெரிய ஒரு வல்லமை வச்சிருக்கிற அந்த ஒரு சனகரிப் சங்கம், அந்த ஒரு சங்கத்தின் மத்தியில இவரை கொண்டு போய் நிறுத்திட்டா ஒட்டுமொத்த அந்த யூத ஜனத்தின் மத்தியில அந்த தேசத்தின் முழுவதுமாக இவர் எவ்விதமாக அறிவிக்கப்படுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார். என்ன காரணம் அப்படின்னா, தேவனுக்கு எதிராக, யெகோவா தேவனுக்கு எதிராக இவர் தூஷணம் பண்ணினார். சோ ஒட்டுமொத்த நாட்டு முழுவதுமாக என்ன பண்ணும், அங்க இவரை பற்றின விஷயங்கள் தவறாக அங்க போகும். கடைசியா இவர் பேர் முதல கூட என்ன பண்ண சொல்ல மாட்டாங்க, அவருடைய ஜனங்கள் பயந்து கொள்வாங்க, அவங்க சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க அப்படின்னு ஒரு 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 பாயிண்ட் அந்த ஒரு சிந்தை மூலமாக என்ன பண்றாங்கன்னா அங்க சனகரிப் சங்கத்திற்கு அவரை ஒப்பு கொடுக்கிறதா கூட அங்க பார்க்கும். சோ இந்த மிகப்பெரிய ஒரு குற்றத்தை அங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த சங்கத்தினுடைய தீர்ப்பு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, அது சிலுவை மரணம் தான், சிலுவை மரணம் தான். சோ ஒரு சிலுவை மரணத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்து எப்படி வழிநடத்தப்பட்டார் அப்படின்னு பார்க்கும் போது இந்த ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு காரணமாக அங்க இருந்தது. பெரிய மாணவர்கள் அவங்களுடைய குரூரமான வஞ்சகமான எண்ணங்கள் நம்ம பார்க்கணும், அந்த ஆசாரியர்கள் மற்றும் அந்த பரிசேயர்களுடைய அந்த எண்ணங்களை கூட அங்க நம்ம பார்க்கணும். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அங்க இருந்தது. எதற்காக அறையப்படுகிறார் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காரணம் இருக்கு, அது தேவனே உண்டு பண்ணிட்டார். ஆதாமுடைய பாவத்திலிருந்து அவங்க என்ன பண்ணும், விடுதலை பண்ணப்படணும். அதே போல நியாயப்பிரமாணத்திலிருந்து அங்க விடுதலை பண்ணப்படணும். ஒரு வசனம் நாம் படிக்கலாம், கலாத்தியர் கழுத நிருபம் 3:13 வசனம், கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தப்பிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக மீட்டுக் கொண்டார்.
அப்ப இங்க சொல்லும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவனா இருக்காங்க, சபிக்கப்பட்டவனாக அங்க இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது, அப்போஸ்தலர் பவுல் யாருக்காக சொல்றாரு, யூத ஜனங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு, யூதர்களுக்காக சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க கொலை செய்வதற்கு ஒப்புக் கொடுத்தீங்க உண்மைதான், ஆனா அந்த இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது இங்க அவர் நமக்காக, அதாவது யூத ஜனங்களுக்காக அவர் சாபமானார், சாபமாகி அதே போல நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு யூத ஜனங்களை என்ன பண்றார், நீங்களாக்கி விட்டார். சோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்த மரத்தில் அவர் கொடுத்த பலியானது ரெண்டு விதத்தில் அங்க செயல்பட்டது. ஒன்னு ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் ஏன் ஆதாம் மேற்கொண்டு அந்த மரணத்திலிருந்து அவர் என்ன பண்ணுச்சு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுச்சு ஒன்னு. இரண்டாவது குறிப்பாக யூத ஜனங்கள் அவங்க அடிமைகளாக இருந்த அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவங்களை என்ன பண்ணிச்சுக்கலாமா, விடுதலை அங்க பண்ணச்சின்னு கூட பார்க்கிறோம். இங்க சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம், இதுக்கு இங்கிலீஷ்ல அழகான ஒரு வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, கண்டம்னேஷன் ஆஃப் லா சொல்றோம். அப்ப ஒரு நியாயப்பிரமாணத்தினால ஒரு யூதன் எப்படி அழிந்து போகிறானோ, அதை நிறைவேற்றாம எப்படி அவன் அழிந்து போகிறானோ, அந்த ஒரு அழிவில் இருந்து யூதனை என்ன பண்றார், கத்தர் மீட்டெடுக்கிறார். எங்க மீட்டெடுத்தார் அப்படின்னு பார்க்கும் போது அந்த சிலுவை மரத்துல தன்னுடைய பலியை கொடுத்தது நிமித்தமாக, அந்த பலி நிமித்தமாக அங்க யூதர்களை கூட அங்க மீட்டுக் கொண்டார், மீட்டெடுத்தார் கூட அங்க பார்க்கும். ஒட்டுமொத்த உலக ஜனத்தை மீட்டெடுத்தார் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அதை குறித்து அதிகமாக நான் பேச வேண்டியது. சோ முதல் பாயிண்ட் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே அறையப்பட்டார் அப்படின்னு பார்க்கும் போது அவர் சிலுவையில அறையப்படணும், ஏன்னா யூத ஜனங்கள் மத்தியில ரொம்ப அதிகப்படியான அதிகபட்சமான தண்டனை எங்கன்னா அந்த சிலுவை தான். சோ நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக இன்னும் யார் கூட அங்க சிலுவையில் அறிஞ்சாங்க கூட, கள்ளர்களே. சோ அவங்க கூட எதுக்கு எதிராக தான் இருந்தாங்க, எதை மீறித்தா இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை அங்க மீறித்தா இருந்தாங்க. சோ அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிற அந்த ஒரு பாவம், உச்சக்கட்ட பாவத்திற்காக, அந்த யூத ஜனத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்காக, அந்த நியாயப்பிரமாணத்திற்காக அவர் கூட என்ன பண்றாங்க, அந்த சிலுவையில தன்னுடைய ஜீவனை அங்க கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தை அவர் உடைத்தார். சோ நியாயப்பிரமாணத்திலிருந்து யூத ஜனங்களை அவர் மீட்டு எடுத்தார். அதே போல ஆதாமுடைய பாவத்திலிருந்து ஆதாமையும் அவருடைய ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் கூட அவர் இந்த சிலுவையில மீட்டெடுக்க வேண்டியதா இருந்தது. அதனாலதான் சிலுவை மரணம் அவசியமா இருந்தது, நம்பர் ஒன். இரண்டாவது பார்க்கும் போது இந்த சிலுவை மரணம் எவ்விதமாக இருந்ததுன்னா, ஒரு தாமாகவே மனம் வந்து முன் வந்து கொடுக்கிற ஒரு பலி, அது எங்கதான் இருக்குங்க, சிலுவை மரணத்தில் தான். ஒருவேளை இந்த ஜனங்கள் ஆசாரியர்கள் பரிசேயர்கள் வந்து இவரை கல்லெறிந்து கொண்டிருந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட மரணமா இருந்திருக்குங்க, எப்படிப்பட்ட மரணமா இருந்திருக்கும், தானாக வந்து கொடுத்த மரணமா இருக்குமா? இல்ல, பிடிச்சு இழுத்துட்டு வந்து நடுவில் நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, கல்ல அடிச்சு அங்க கொலை பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு மனநிலை நமக்கு எப்படி இருக்கு நமக்கு தெரியல. ஆனா இதை குறித்து நம்ம பேசணும், சிலுவை மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, தாமாக முன் வந்து தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு ஒரு வில்லிங் சாக்ரிஃபைஸ் சொல்றோம், தாமாக மனமும் வந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலியாக அது இருந்தது. அது எங்கத்தான் நடக்கும் அப்படின்னா, அங்க சிலுவையில அங்க நடந்தது. ஆணி அடிச்சு தொங்க விட்டுட்டாங்க, அவர் உணர்ந்து 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 தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, செய்து முடிப்பதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தானாக உணர்ந்து 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 தன்னுடைய ஜீவனை என்ன பண்றார், விடுகிறார், ஜீவனை விடுகிறார். சோ அந்த பலியுடைய ஆரம்பம் மற்றும் நிறைவு முழுவதுமாக பார்க்கும் போது அவருடைய தியாகம் அங்க இருந்தது, முன் வந்து செய்யக்கூடிய ஒரு தியாகம் அங்க இருந்தது. மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்தில் படிக்கும் போது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இவர் தானாக முன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இதோ நான் வருகிறேன் சொன்னார், உண்மைதான். ஆனா அது யாருடைய சித்தமா இருந்தது? அவர் சொல்றாரு, உம்முடைய திட்டத்தில் என்னை குறித்து எழுதியிருக்குது, உம்முடைய திட்டங்கள் என்னுடைய இறுதியில் எழுதியிருக்கேன். சோ அதற்காக நான் என்ன பண்றேன், இந்த ஒரு பலியை நான் செலுத்துகிறதுக்கு நான் பதில், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய அவருடைய சித்தத்தின்படி அதை செய்வதற்காக கர்த்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை செய்து ஒரு முடித்தான் கொடுப்போம். வில்லிங் சாக்ரிஃபைஸ், தானமாக முன் வந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மரணம், அது சிலுவை மரணமாக அது நிச்சயமாக அது இருக்க முடியும். சோ அவர் சிலுவையில் இருக்கும் போது தன்னுடைய உண்மையை அவர் என்ன பண்றாரு, அவர் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, எப்போ காட்டி கொடுக்கப்பட்டாரோ அந்த ராத்திரியிலிருந்து அவர் அடிக்கப்படும் போது, அவர் அவமானப்படுத்தப்படும் போது, அவர் துப்பப்படும் போது, நொறுக்கப்படும் போது, அவருடைய சரீரம் பிற்கப்படும் போது, அவர் சிலுவையில ஆணிகள் கடாவப்படும் போது, ஒவ்வொரு நிலையிலும் தானாக தன்னை முழுவதுமாக உணர்ந்து தன்னுடைய தேவனுடைய திட்டத்தை அவர் உணர்ந்தவராக தம்மை முழுவதுமாக அவர் என்ன பண்றார், தியாகம் பண்ணுகிறவராக அங்க இருக்கிறார் கூட நம்ம பார்க்கலாம். சிலுவை மரணம் ஒரு தியாக மரணமாக இருந்தது. அதனால தான் இந்த சிலுவை மரணம் இரண்டாவது பாயிண்ட் அங்க சொல்றாங்க. வசனங்கள், சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இந்த மரணத்துக்குள்ளாக அவர் வந்தார், எப்படி தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர்களது நிருபத்தில் 2 வசனம் 6-11 வரைக்கும் வாசிக்கலாம். தெரிந்த வசனங்கள் தான், படிங்க.
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார்.
அநேகமாக இந்த வசனங்களை எல்லாம் என்ன பண்ணிருப்போம், நிச்சயமாக படிச்சிருப்போம். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இருந்தார் முதல்ல பார்க்கிறார். அவர் பலியை செலுத்துறதுக்கு முன்பாக எந்த நிலையிலிருந்து எப்படி அவர் வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, அவர் எப்படி இருந்தார்களா, தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுடைய ரூபமாயிருந்தார். அப்படின்னா என்னர்த்தம், தேவனை போலவே இருந்தார், அவருடைய நிலையில் இருந்தார் அப்படிங்கிற அந்த நிலையை சொல்லல. ஆனா ரசல்ல கமெண்ட்ஸ் எழுதுறான்னு பார்க்கும் போது அவருடைய சமூகத்தில் எப்பவுமே இருந்துட்டு அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு அவருடைய மகிமை உணர்ந்தவராக அவருடைய இடத்திலே இருந்துகிட்டு இருந்தார். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவர் இருந்து கொண்டிருந்தார். தேவனுடைய ரூபம் என்னது இன்னதென்று சொல்லி அவரு அறிந்திருந்தார். இவ்விதமாகத்தான் தேவன் இருந்தார், அறிந்திருந்தார். ஒரு ஆவியின் நிலையில தேவனுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, அவர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவர் எண்ணலாமா, கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல். அருமையான வார்த்தை தமிழ்ல போட்டிருக்கு, கொள்ளையடிச்சு என்ன பண்ணுவாங்க, பங்கு போட்டுக்காங்க, அதுக்கு உண்மைத்தான். கொள்ளையடிச்சு வந்தத கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க, பத்திரமா பீரல கொண்டு போய் பூட்டி வைப்பாங்க. ஆனா கொள்ளையடிச்சு வந்தத வந்தோடனே செலவு பண்ணு, அவ்வளவுதான். இஷ்டம் போல செலவு பண்ணு, எப்படி வேணாலும் செலவு பண்ணு. விருந்துக்கு போனா எப்படி சாப்பிடும், விருந்துக்கு போனா எப்படி சாப்பிடும், நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல வந்து அரை கிலோ ஓகே போதும், கணக்கு பார்த்து என்ன கஷ்டப்படுறோம். தேவனுடைய சமூகத்தில் இருந்தார், அவருடைய சுரூபம் என்னத்தான், அவருடைய ரூபம் இதுதான், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்கள் இதுதான், அவருடைய மகிமை இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எண்ணிக்கொண்டிருந்தார், அறிந்து கொண்டிருந்தார். அதை வந்து அவர் எப்படி எடுத்துக்கலையாமா, ஒரு கொள்ளையாடின பொருளாக, ஒரு தனது இஷ்டப்படி அவர் எடுக்கல, தனது சொந்தமானதில் அவர் என்ன பண்ணல, அவர் அதை எடுக்கல. சோ அது என்ன பண்றாருன்னா, எவ்விதமாக அதற்கு உண்டான ஒரு காரியத்தை, ஒரு ஒரு பயபக்தி, ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த விதமாக அவர் என்ன பண்ணார், யோசனை பண்ணினார். பயந்திருந்தார். சோ தேவனுடைய அந்த ரூபம் அது வந்து அதுக்கு சமமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மைத்தாமே என்ன பண்றார், வெறுமையாக்கி தம்மைத்தாமே அங்க வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த வசனங்களுக்கு அர்த்தம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த ரெண்டு வசனத்தினுடைய முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தையும் கடைசி வசனத்தினுடைய, அதாவது ஏழாவது வசனத்தின் கடைசி வார்த்தையை மாத்திரம் எடுத்து நம்ம நினைச்சோம்னா போதும். படிக்கிறேன் கேளுங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் மனுஷர் சாயலானார். இதுதான் அர்த்தம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் எப்படி இருந்தார், மனுஷனுடைய சாயலானார். தேவன் அவர் எங்க, மனுஷன் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை ஒண்ணுமே இல்லை அந்தமா. சோ தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் எந்த விதத்தில் அவர் இறங்கி வந்தார், மனுஷனுடைய சாயல் எவ்வளவு கீழே அவர் இறங்கி வந்தார், அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்தார். நம்ம இறங்குறதுக்கு மனசு இல்லை இன்னைக்கெல்லாம் நமக்கு இல்லைங்களா. வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து சில பிரச்சனைகள் வரும்போது ஈகோ ப்ராப்ளம், நீ முதல்ல பேசல, நான் முதல்ல பேசுறேன், என்ன விஷயம் இதெல்லாம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நடைமுறையில் இருக்கு, சபையின் மத்தியில் பார்க்கும்போது அப்படிதான். பிரதர் வந்து வணக்கம் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த வாரம் அவர் வணக்கம் வைக்கல, நம்ம போய் வச்சிருமே முடியாது. வேலை செய்யற இடத்துல அப்படிதான், முதல்ல அவங்க விட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடுவோம். பிரிமானால இருக்கு, பேசுற நமக்கு கூட அது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னும் மனுஷீகத்துல தான் இருக்கும், மாம்ச சிந்தையில தான் இருக்கிறோம். விளைவின் நம்ம சொல்லிட வேணாதையா, மாம்ச சிந்தையில தான் இருக்கிறோம், தெரிஞ்சே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அவர் கீழே இறங்கி வந்து மனுஷனுடைய சாயலாக அவர் மாறினார். வசனம் தொடர்ந்து படிக்கலாம்,
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
அப்ப சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே அவர் என்ன பண்ணிருக்கிறார், தாழ்த்தினார். ஒரு மனுஷனுடைய ரூபம் அவர் எடுக்கிறாருன்னா அதனுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா, அவருடைய தாற்பயம் என்ன தெரியுமா, தாழ்மை. அவ்வளவுதான் தாழ்மை. எங்க இருக்கிறவர், எந்த மகிமையில் இருக்கிறவர், எவ்வளவு கீழ அவர் வந்திருக்கிறார், மகிமையற்றவராக அவர் வந்திருக்கிறார். பரிசுத்தராக அவர் இருந்தார், மகிமை உள்ளவராக இருந்தார். இங்க பரிசுத்தர் அந்த நிலைமையிலிருந்து, அதே போல அந்த மகிமைங்கிற அந்த நிலைமையிலிருந்து கீழே அவர் இறங்கி அங்க வந்திருக்கிறார், மகிமையற்றவராக அங்க வந்திருக்கிறார். அப்போ சொல் பவுல் அங்க சொல்லும் போது நமக்காக அவர் என்ன பண்ணாருங்க, பாவமானார். அதுக்கு முன்னார் எப்படி இருந்தார், அவர் பரிசுத்தராய் இருந்தார், பாவம் இல்லாதவராய் இருந்தார், நமக்காக அவர் பாவமானாரே சொல்றார் இல்லையா. அப்ப தன்மை முழுவதுமாக அவர் தாழ்மைப்படுத்தினார். தாழ்மை தாழ்வை தாழ்மைங்கிற விஷயம் மிக முக்கியமாக அங்க சொல்லப்படுகிறது. அங்க பார்க்கிறோம் தேவனுக்கு முன்பாக, தூதலுக்கு முன்பாக, ஏன் மனுஷருக்கு முன்பாக கூட என்ன பண்றார், தன்னுடைய தாழ்மை அவர் காண்பிக்கிறார். மனுஷங்களா சேர்ந்து சொல்றாங்க, யூத ஜனத்தின் மத்தியில சில பேர் வந்து சொல்றாங்க, நீங்க கிளம்பி போயிடுங்க, வேண்டாம் இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எந்த இடத்துல தெரியுங்களா, அந்த பிசாசுகளை துரத்தும் போது, அந்த பன்றிகளுக்குள்ள போய் பூந்துடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது போயிடுச்சு. அங்கிருந்து அநேக பன்றிகளும் கடல்ல சமுத்திரத்தில் விழுந்து செத்து போச்சு. வேண்டாம் நீ கிளம்பிடு, வேண்டாம் இந்த இடத்துல, இந்த ஊர்ல நீ இருக்க வேண்டாம், கிளம்பிடு சொல்லும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் தேவனுடைய ரூபமா இருந்தேன், நான் எப்படி தெரியுமா வந்திருக்கேன், கேட்டிருப்பாரா இல்ல. ஒரு பாவி மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அதை கேட்டு அவர் என்ன பண்ணாருங்கம்மா, அங்கிருந்து கடந்து போனார், அங்கிருந்து விலகி போனார். இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் அங்க நடந்திருக்கும் இல்லைங்களா. அதே போல குறிப்பாக பார்க்கும் போது அவருடைய பாடுகள் நிறைந்த அந்த காலங்கள்ல நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். வசனங்கள் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, சில குறிப்புகளை மட்டும் தான் கொடுக்குது. எத்தனை பேர் எவ்விதமாக பேசினாங்க, எவ்விதமாக அவர் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியல. நியாயமான ஒரு விஷயத்துக்காக அந்த பிரதான ஆசிரியருக்கு முன்பதாக வாயை அவர் திறக்கும் போது ஒருத்தன் ஓங்கி கண்ணத்துல ஒரு உன்னதமான நிலைமையில அவருக்கு இருக்கிற அவருக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தை இது தானா? ஓங்கி கண்ணத்துல என்ன பண்றான் அந்த மனுஷன் அங்க அரைகிறதா பார்க்கும். அவருடைய முகத்துல எச்சில் துப்பினாங்க, குட்டுனாங்க, சின்ன குழந்தைங்க குட்டுற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு தலையில குட்டிட்டு யார் குட்டினா சொல்லு. தாழ்மைப்படுத்தினார், ஒன்னும் பேசல, அவர் தாழ்மைப்படுத்தினார். அதை இங்க வசனம் அப்போஸ்தலன் பவுல் இங்க சாட்சி கொடுக்கிறார். அவர் எவ்விதமாக இருந்தார், அதாவது மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே என்ன பண்றாருங்க, அவர் தாழ்த்தினார் சொல்லி அங்க பார்க்கதா பார்க்கும். பிரிமாவுக்கு சிலுவை மரணம் இரண்டாவது பாயிண்ட் பார்க்கும் போது இது முழுவதுமாக தம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அந்த விஷயம். மூன்றாவது இதன் பார்க்கும் போது சிலுவை மரணம், எதற்காக சிலுவை அவர் மரித்து போனார் அப்படின்னா, தான் ஒரு இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துவதற்காக, குறிப்பாக இது சபை ஜனங்களுக்காக அங்க சொல்லப்படுது. நான் ஒரு இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியன், உங்களுக்காக இரக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியனாக நான் இருக்கிறேன். வசனங்கள் நீங்க படிக்கலாம், ஏசாயா 53 அதிகாரம் 3-5 வசனங்களை குறித்து வைத்துங்க. 5 வசனம் மட்டும் நீங்க படிங்க.
நம்முடைய
மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்,
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார்,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர்மேல் வந்தது, அவருடைய தலைப்புகளால் குணமாகிறோம்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஒரு ஆக்கினை என்ன பண்ணது, அவர் மேல அங்க வந்தது, அவர் மேல வந்தது. நமக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய அந்த ஒரு மீட்பு யாருடைய தோள்கள் தான் இருந்துச்சுங்களா? அந்த ஒரு சுமை கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுடைய தோள்ல தான் இருந்துச்சு. ஏன் அப்படிங்க பின்னாடி நாம பார்க்க போறோம். அவருடைய தோள்கள் தான் இருந்துச்சு, நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆக்கனை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம என்ன பண்றோம், குணமாக்குறோம். சோ அவருடைய பலியினால நம்ம வந்து நம்முடைய ஜீவனை நாம பெற்றுக் கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்கிறோம். பெய்யமானவர்கள் எபிரேயர் 4:15 வசனத்துக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன், படிக்கலாம்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது.
இங்க ஏற்கனவே இந்த வசனத்தை படிச்சிருக்கோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறார்ன்னு அர்த்தம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள் என்ன அப்படிங்கறது அவங்க நிச்சயமா தெரியும். சோ அதற்காக அவர் என்ன பண்றார், பரிதபிக்கிறார், இரக்கம் பண்ணுகிறார், கிருபை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரிய நம்ம என்ன பண்றார், நமக்காக அங்க இருக்கிறார்.
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன பண்றாங்க, சோதிக்கப்பட்டு ஆனா சோதனையின் மத்தியில பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியனாக நமக்கு அவர் இருக்கிறதாக இங்க நம்ம பார்க்கிறோம். பெரியமான சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, உங்களை உங்களுக்கு கிருபை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர், உங்களுடைய சோர்வுகள் உங்களுடைய வேதனைகளை அறிந்து கொண்டிருக்கிற புரிந்து கொள்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக நான் இருக்கிறேன், உங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். சோ இதை அந்த சிலுவை மரணத்தில் அவர் தெரிவிக்கிறதா நாம் பார்ப்போம். அதே ஒரு நிருபத்தில் 2:17 மற்றும் 18 வசனம் படிக்கலாம்.
அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது.
ரொம்ப ஆழமான வசனம் இது. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு ரொம்ப கீவர்ஸ் இது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேரை குறித்து அங்க பேசுகிறார், ஜனங்கள் மற்றும் தம்முடைய சகோதரர் ரெண்டு பேரை குறித்து அங்க பேசுகிறார். சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை சிலுவையில கொடுக்கிறது எதற்காக அப்படின்னு பார்க்கும், முதல்ல இந்த ஜனங்களுக்காக, உலக ஜனத்தினுடைய பாவத்திற்காக, அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அதனுடைய ஜீவனை அங்க கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிதான் இருக்கிறார்னா, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும் படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு எப்படி இருக்க வேண்டியதா, ஒப்புரவாக வேண்டியதாக அங்க இருந்தது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு குமாரனா இருந்து மறிக்கிறதா, அப்படியே அந்த நிலையில இருந்தே மறிச்சிட்டு போயிடலாம். ஆனா உலக ஜனத்தினுடைய பாவத்திற்காக மறிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார், நமக்கு தெரிய வசனம், மனிதனுடைய நிலைக்கு அங்க வந்தார், உண்மைதான். ஆனா இந்த வசனம் என்ன நமக்கு சாட்சி கொடுக்குதுன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்புரவாக என்ன பண்ணும், அவர் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட எல்லாவித நன்மைகள், எல்லாவித தீமைகள், சோர்வுகள், வேதனைகள் எல்லாமே யாருக்கும் கூட இருக்கு, அவருடைய சொந்த சகோதரர்களுக்கு கூட அங்க இருக்கு. திரும்பமாக நான் சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக கிறிஸ்து இயேசு வந்தார், உண்மைதான். எந்த நிலைக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும் போது, உலக ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ஒப்புரவாக இருக்கு, என்ன பண்றாங்க, அவர் அந்த நிலைக்கு அங்க வந்தான் கூட பாக்குறோம். அதுல ரிவர்ஸ் புரியுற மாதிரி சொல்ல போனா, ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய மீட்பு நிச்சயமா யார் கையில தான் இருந்ததுங்க, இயேசு கிறிஸ்துடைய கையில தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த நிலைக்கு வந்துட்டார்னா, தன்னுடைய சகோதரர்கள் யார் யாரு நம்முடைய நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். நம்ம எப்படி போய் அனுபவங்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறோமோ, எப்படி வந்து பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணார், அனுபவித்தார். அவர் எப்படி அனுபவித்தார், அதே போல நாம கூட இன்னைக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா எதற்காக இந்த ரெண்டு அனுபவங்களும், இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் மற்றும் அவருடைய சொந்த சகோதராகிய நம்முடைய பாடுகள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் போது, முதல்ல சொன்ன இல்லைங்களா, உலக ஜனத்தினுடைய மீட்பு, அவனுடைய பாவத்தினுடைய நிவர்த்தி. இதற்காக இரண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்க பாடுகளை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருந்த கடைசி வசனம் படிங்க நீங்க. அதனால தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே இப்ப சொல்றாரு பாருங்க, இப்ப ஏன் வந்து ஒப்புரவாகிட்டார் அப்படின்னா, ஒப்புரவானாதான் தன்னுடைய சரீரமாகிய சபையினுடைய அந்த வலி வேதனை அவர் உணர்ந்து கொள்வார். அப்படி உணர்ந்து கொண்டா தான் இவ்விதமாகத்தான் என்னுடைய சரீரம் சபை வேதனைப்படும். சோ அந்த விஷயத்திற்கு அவர் என்ன பண்ணணும், ஆறுதல் சொல்ல முடியும், ஒரு தேற்ற முடியும். வசனம் என்று சொல்ல பாருங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, யாருக்கு உதவி செய்யறதுக்குங்க, அவருடைய சொந்த சகோதரர்களுக்கு, சோதனைக்கு உட்படுகிற அந்த சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எதற்காக இந்த சோதனை, எதற்காக இந்த ஆறுதல் தேர்தல், வேற எதுக்காக கிடையாது, எதுக்கு தெரியுமா, உலக ஜனத்தினுடைய அந்த ஒரு மீட்புக்காக, அவங்களுடைய பாவத்திற்காக கொடுக்கப்படுகிற அந்த பலிக்காகத்தான் விதமான சோதனைகள் அங்க அனுமதிக்கப்படுது. தன்னுடைய மாம்ச தேகத்தில் இருக்கும் போது, மாம்ச சரீரத்தில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான அந்த வல்லமை என்ன பண்ணார், அவர் நிச்சயமாக இழந்து போனார். மார்க்கில் நம்ம படிச்சிருக்கிறோமே ஒரு அற்புதத்தில், யாரனை தொட்டது, ஒரு வல்லமை என்னிடத்துல இருந்து புறப்பட்டு போனது நான் உணர்ந்துட்டு இருக்கேன் சொன்னார். இவ்விதமாக இந்த உலக ஜனத்தினுடைய இந்த ஒரு பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவன் மாத்திரமல்ல, தன்னுடைய முழு பலனையும் அவர் என்ன பண்ணிருக்கிறார், அங்க கொடுத்தவராக அங்க இருக்கிறார், கொடுத்தவராக இருக்கிறார், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக அங்க மாறி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றோம், எப்படி இயேசு கிறிஸ்து உலக ஜனத்திற்காக தன்னுடைய சரீர பலம் மற்றும் தன்னுடைய ஜீவன் கூட கொடுத்திருக்கிறாரோ, அதே போல நாமும் கூட நம்முடைய சகோதரர் மாத்திரம் அல்ல பிரியமானவர்கள், இந்த உலக ஜனத்தினுடைய அந்த ஒரு மீட்புக்காக நம்முடைய மாம்ச பலம் மற்றும் நம்முடைய பலிகளை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியவர்களாகும். நேரடியாக கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஆனா யாருக்கு கொடுக்கணும், அதை தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்தும் போது அது யாருக்காக அது வந்து கணக்கெடுத்துக் கொள்ளப்படுது தெரியுங்களா, உலக ஜனத்தினுடைய மீட்புக்காக அது கணக்கெடுத்துக் கொள்ளப்படுகிறது. 5:2 எபிரேயர் 5:2 தானும் பலவீனம் உள்ளவனான படியினாலே அப்படின்னா யாரை குறித்து இங்க பேசப்படுதுங்க, அதுக்கு முந்தின வசனம் நீங்க படிக்கலாம், பிரியமானவர்கள் இங்க பிரதான ஆசாரியனை குறித்து அங்க நிழலாக பேசப்படும் போது, ஒரு பிரதான ஆசாரியன் 2 பார்க்கும் போது அவனும் கூட எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறாங்களா, பலவீனம் உள்ளவனான படியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போறவர்களுக்கும் எப்படி இருக்கிறான், இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அதே போலத்தான் பொருளாக இயேசு கிறிஸ்து கூட அங்க பலவீனர்களுக்காக இறங்கத்தக்கதாக இருக்கும்படியாக அவர் கூட எப்படி இருந்தார்களாமா, பலவீனமா தான் அங்க இருந்தாராம். இந்த வசனம்லாம் ரொம்ப குறிப்பான வசனம் தான், நம்ம இதுவரைக்கும் படித்திராத வசனங்கள் தான். அவர் கூட பலவீனமாகத்தான் இருந்தார், ஒரு பலவீனனாக அவர் எண்ணப்பட்டார், உண்மைதான். அப்படி இருக்கும் காட்டிதான் நம்முடைய பலவீனங்களை கூட அவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் அறிந்து கொண்டிருக்கிறார், உணர்ந்து கொண்டிருக்கிறார், அதனாலதான் நமக்கு உதவி செய்கிறார், அதனால உதவி செய்கிறார். பிரியமானவர்கள் இவ்விதமாக அந்த 3 பாயிண்ட் குறித்து இங்க சொல்லப்படுகிறது. உலக ஜனத்தினுடைய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் பலி கூடவே அவருடைய சகோதரனுடைய பலி கூட. நாலாவது பாயிண்ட், ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லது சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன அவர் சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவுடைய அதே பலியில அதே பாடுகள்ல அதே மரணத்துல நாமும் கூட என்ன பண்ணிக்கணும், பங்கேற்றுக் கொள்ளணும். அதான் சொன்ன அந்த எபிரேயர்ல பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட வசனம், அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு ஒரு கீ வசனம், ஒரு ஆதார வசனமாக அங்க சொல்லப்பட்டிருந்தது கூட அங்க சொன்னோம். பெரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் கொலோசியருக்கு போது முதல் அந்த அதிகாரத்தில் 24 வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்கு கொஞ்சம் குறைவானதை நான் என்ன பண்றேன், சரீரமாகிய சபைக்கு என்னுடைய மாம்சத்துல நான் நிறைவேற்றுகிறேன். அதே போலதான் இதே வார்த்தை நமக்கு இங்க பிரதர் கொடுக்கிறார். சோ சரீரமாகிய சபை, நீங்க கூட இந்த உலகத்திற்காக உங்களுடைய சகோதருக்காக உங்களுடைய சபைக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பலனங்கள் உங்களுடைய பலியை நீங்க நிறைவேற்ற வேண்டியவர்களாக அங்க இருக்க வேண்டியவர்களாக இருக்குன்னு சொல்லி அங்க நமக்கு சொல்றாங்க. சோ அது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக நமக்கு சொல்லப்படுது. பிலிப்பியர் 1 29 வசனம் குறித்து சொல்லும் போது ஏ விதமாக நிறைவேற்றணும், ரொம்ப பரிச்சயமான வசனம் தான், கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கிறது, பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை கேட்டா அநேகமாக பயந்தடிச்சிருவாங்க. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அங்க பாடுகளை அனுபவிக்கும் நமக்கு என்ன பண்றது, அருளப்பட்டிருக்கு, ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மைதான். இதனுடைய நிறைவு வசனம் எங்க தெரியுங்களா இருக்கு, யாருக்கா தெரியுமா? இது ஒரு பகுதி வசனம் தான், ஒரு கிறிஸ்தனுடைய முழு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி வசனம் தான் இது. ஆனா இன்னொரு பகுதி இருக்குங்க, வசனம் எங்க இருக்கு, தீமோத்தையில இருக்கு, நீங்க படிங்க. 2 தீமோத்தேயு 2:12 வசனம், 2 தீமோத்தேயு 2:12 அங்க சொல்லும் போது, பிலிப்பியர் 1:29 சொல்லும் போது என்ன சொல்லப்படுது அங்க, விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுகளை அனுபவிக்கும். இங்க சொல்லும் போது படிங்க, அங்க அங்க அருள எதுக்காக அருளப்பட்டிருக்க, பாடுகளை அனுபவிக்க அருளப்பட்டிருக்க. இங்க சொல்லும் போது அப்படி பாடுகளை அனுபவித்தால், பாடுகளை ஏற்றுக்கொண்டால், அப்ப மூன்று நிலைகள் இங்க வைக்கப்பட்டிருக்கு, விசுவாசிக்கணும், அப்புறம் பாடு அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் ஆளுகை செய்யணும். ரொம்ப அழகான இரண்டு வசனங்கள் நம்ம கொடுத்து பார்க்கணும். விசுவாசம் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஈடுபலியை அவருடைய பலியை என்ன பண்ணணும், விசுவாசம் பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகளை அனுபவிக்கணும், அதுல இருந்து வரக்கூடிய பலனாகிய அந்த ஆளுகையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சோ இவ்விதமாக அங்க சொல்லப்படுகிறதா பார்க்கணும் பிரியமானவர்களே. சோ சிம்பிளா இந்த 4வது பாயிண்ட் நான் முடிச்சு வச்சிருக்கேன். சோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திரும்ப சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில தன்னுடைய மரணத்தில் என்ன ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கிறா அப்படின்னா, அவருடைய பாடுகள் மற்றும் அவருடைய மரணத்தில் நாம் கூட என்ன பண்ணணும், பங்கெடுத்துக் கொள்ளணும். அதுதான் பாயிண்ட் வேற ஒன்றும் இல்லை. அவரோடு கூட அவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால், அவரோடு கூட ஆலை கூட அங்க செய்வோம். சோ மிகப்பெரிய ஒரு ஒரு நேயமான ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாஸ் ஓவர், கடந்து போகிற விஷயம், பஸ்கா, ஒரு பலி. சோ இதனால் அநேக நிழல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், இதுல ஆழமான சில விஷயங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கொடுக்கப்பட்ட வசனங்கள்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து பின்னாடி வந்து இங்க கேட்டுக்கலாம். ரொம்ப கருகலான வசனங்கள் தான். அதனால ஆரம்பத்திலே சொன்னோம், வசனங்கள் கொடுக்கிறோம், அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கிறோம், நீங்க வந்து புரிஞ்சு வச்சுங்க சொல்லி நம்ம சொல்லி, கொஞ்சம் கடினமா தான் அங்க இருக்கும். சோ விதமாக இயேசு கிறிஸ்துனுடைய பலி, அந்த பலி எப்போ தேவனுடைய சிந்தையில வந்தது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அங்க வந்தது, அதற்காக ஒரு பலி தேவைப்பட்டது. அது என்ன, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதற்காக பலியாக வந்தார், எவ்விதத்தில் அவர் பலியாக வேண்டும், அது ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். மிக நீண்ட ஒரு பாடம் தான். இந்த காரியங்களை, ஒரு ஆழமான காரியங்களை நம்ம புரிந்து கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு காலப்பகுதிக்கு நமக்கு மிக நிச்சயமாக தேவைப்படுகிற ஒரு பாடமாக அமைந்திருக்கும் கூட நம்ம விசுவாசிக்கிறோம் பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்துடைய பலியை ஏற்றுக்கொள்ளணும். திரும்பமாக எனக்கு படுகிற ஒரே வசனம் அதே தான், என்னுடைய ரத்தம் என்னுடைய சரீரம் உங்களுக்காக நான் கொடுக்கிறேன், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்வர்களுக்கு நான் நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், ஏற்றுக்கொள்ளாதனுக்கு நிச்சயமாக அந்த ஜீவன் அங்க இல்லை. அதுதான் பெரியமானவர்களே, வருஷ வருஷம் நாம் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மற்றும் அந்த சரீரத்தில் அவருடைய பலியில பங்கேற்றுக் கொள்கிறோம். அது போதாது, அது ஒரு ஒரு சரியான ஒரு இது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நடவடிக்கைகள்ல நம்ம கிரியைகளை அதை வெளிக்காட்டும் போதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தம் நித்திய ஜீவன் அதை பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்பதான் அது உறுதியாக கூட பார்க்க பிரியமானவர்கள். சோ அந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த வருகிற இந்த ஒரு பஸ்காவை நாம் அனுசரிக்க ஆயத்தமாக இருப்போம். அநேக பாடங்கள் நமக்காக காத்துக்கொண்டிருக்கு. இது மாத்திரமல்ல, வீட்டில் அநேக நேரம் எடுத்து நீங்க அதை தியானம் பண்ண வேண்டியதாக நம்ம கேட்டுக்கொள்வோம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.